பகவத்கீதை அத்தியாயம் 13 ஸ்லோகம் 22 புருஷ பிரகிருதி ஸ்தோகி புங்கே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜென்மசு. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசர் பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். இவ்வாறாக ஜட இயற்கையில் உள்ள உயிர்வாளி இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான். இவை ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படுபவை. இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நன்மை தீமைகளை சந்திக்கின்றான். பொருளுரை: உயிர்வாளிகள் எவ்வாறு ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றமடைகின்றனர் என்பதை பற்றி அறிந்து கொள்வதில் இந்த பதம் மிகவும் முக்கியமானதாகும். 2 அத்தியாயத்தில் ஆடையை ஒருவன் மாற்றிக்கொள்வது போல உயிர்வாளி ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலிற்கு மாற்றமடைகின்றான் என்று விளக்கப்பட்டது. ஜடவாழ்வின் மீதான அவனது பற்றுதலே அந்த உடை மாற்றத்திற்கு காரணம். இந்த பொய்யான தோற்றத்தினால் அவன் கவரப்பட்டுள்ள வரை ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலிற்கு மாறுவதை அவன் தொடரத்தான் வேண்டும். ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான அவனது விருப்பத்தினால் அவன் இத்தகு விரும்பத்தகாத சூழ்நிலைகள் வைக்கப்படுகின்றான். பௌதிக ஆசைகளின் காரணத்தினால் ஆத்மா சில சமயம் தேவனாக, சில சமயம் மனிதனாக, சில சமயம் மிருகமாக, சில சமயம் பறவையாக, சில சமயம் புழுவாக, சில சமயம் நீர்வாளியாக, சில சமயம் புனிதமான மனிதனாக, சில சமயம் பூச்சியாகவும் பிறக்கின்றான். இது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வெல்லா நிலைகளிலும் உயிர்வாளி தன்னையே தனது சூழ்நிலையின் தலைவனாக எண்ணிக்கொள்கிறான். இருப்பினும் அவன் ஜட இயற்கையின் ஆதிக்கத்திற்கு கீழ்பட்டவனே. அவன் எவ்வாறு பல்வேறு உடல்களில் வைக்கப்படுகின்றான் என்பது இங்கே விளக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இயற்கை குணங்களின் தொடர்பே இதற்கு காரணம். எனவே ஒருவன் ஜட இயற்கையின் முக்குணங்களிலிருந்து உயர்வு பெற்று தெய்வீக நிலையில் நிலை பெற வேண்டும். இதுவே கிருஷ்ண உணர்வு எனப்படும். ஒருவன் கிருஷ்ண உணர்வில் நிலை பெறாத வரை ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலிற்கு மாறும்படி அவனது ஜட உணர்வு அவனை பலவந்தப்படுத்தும். ஏனெனில் நிலவிற்கெட்டாத காலம் முதல் அவனிடம் ஜட ஆசைகள் உள்ளன. ஆனால் அத்தகு விருப்பங்களை அவன் மாற்றிக்கொள்ளுதல் அவசியம். அதிகாரபூர்வமான மூலத்திடமிருந்து கேட்பதன் மூலம் மட்டுமே அந்த மாற்றம் சாத்தியமாகும். அர்ஜுனன் இங்கே மிகச்சிறந்த உதாரணமாக விளங்குகின்றான். அவன் இறை விஞ்ஞானத்தை கிருஷ்ணரிடமிருந்து கேட்கிறான். கேட்டல் என்னும் இந்த வழிமுறையுடன் உயிர்வாளி தன்னை ஒப்படைத்தால் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான தனது நீண்டகால விருப்பத்தினை அவன் இழக்க முடியும். ஆதிக்கம் செலுத்துவதற்கான தனது நீண்டகால விருப்பத்தினை குறைப்பதற்கு தகுந்தாற் போல அவன் படிப்படியாக ஆன்மீக ஆனந்தத்தையும் அனுபவிக்க தொடங்குவான். பரமபுருஷ பகவானின் தொடர்பில் அறிவை பெறும்போது அதற்கு தகுந்தாற் போல் ஒருவன் நித்தியமான ஆனந்தமயமான வாழ்வை அனுபவிக்கின்றான் என்று வேத மந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த உலகத்துல ஏன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதுக்கு பகவான் கிருஷ்ணர் இங்க ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த 13 அத்தியாயத்தினுடைய 22 ஸ்லோகம், பின்னாடி வரக்கூடிய எல்லா ஸ்லோகத்துக்குமே ஒரு காரணமாக அமை, பின்னாடி வரக்கூடிய எல்லா அத்தியாயத்துக்குமே ஒரு காரணமாக அமை. அதாவது பின்னாடி அடுத்த அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் இந்த இயற்கையினுடைய குணங்களை பற்றி விளக்குறார். அது இங்க சொல்ற காரணம் குணசங்கஸ்ய, அந்த குணங்கள்லாம் என்னென்ன அதை பத்தி 14 அத்தியாயத்தை சொல்லுவார். அதனுடைய தொடர்ச்சியாகவே 15, 16, 17 அது எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி 18 அப்படி வரும். இந்த ஸ்லோகம் பகவத்கீதையில இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்லோகங்கள்ல ஒன்று. ஒரு சிலர் இதுக்கு இன்னும் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுல இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னா, ஒரு உயிர்வாளி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரகிருதி அனுபவிச்சுட்டு இருக்கான். புருஷ பிரகிருதி ஸ்தோகி, புருஷ அதாவது இந்த இடத்துல உயிர்வாளி புருஷ அப்படின்னு அழைக்கப்படுறான். ஜீவன், ஜீவன் உண்மையில புருஷன் கிடையாது, ஜீவன் வந்து பிரகிருதி தான். ஆனா இந்த இடத்துல இங்க கிருஷ்ணர் 13 அத்தியாயத்துல ஜீவனை எப்படி விளக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அதனுடைய இடத்துல, இந்த இடத்துல இந்த உடலுக்குள்ளார இருந்து உடலை அனுபவிக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய காரணத்தினால அவன் வந்து இந்த இடத்துல புருஷ அப்படின்னு அழைக்கப்படுறான். புருஷ பிரகிருதி ஸ்தோகி, அந்த புருஷானவன் பிரகிருத்தியில நிலை பெற்று இந்த ஜட இயற்கையில நிலை பெற்று புந்தே அனுபவிக்கிறான். பிரகிருதி ஜான், பிரகிருதி ஜான் குணம், பிரகிருத்தினால தோன்றின குணங்களை அவன் அனுபவிக்கிறான். ஏன் அனுபவிக்கிறான், அதுக்கு என்ன காரணம்? காரணம் குணசங்கசிய, குணத்தினால வரக்கூடிய சங்கம், இந்த ஜட இயற்கையினுடைய குணங்கள்ல வரக்கூடிய சங்கம். ஜீவனானவன் ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவன், ஆன்மீக சக்தியை சார்ந்தவன் ஜீவன். அவன் கிருஷ்ணருடைய ஒரு அம்சம். கிருஷ்ணர் கீதையில சொல்ற, மமைவாம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதன், என்னுடைய அம்சங்கள் இவங்க எல்லாம் சனாதனர்கள், நித்தியமானவர்கள். நம்ம ஆன்மீக பயமானவர்கள், ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜட உலக வாழ்க்கையினுடைய தொடர்புனால நம்ம வந்து இந்த குணத்தினால பாதிக்கப்பட்டிருக்கோம். உண்மையில நம்ம குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். ஒவ்வொரு ஜீவனும், எல்லா ஜீவனுமே நிர்குணா, குணங்கள் இல்லாதவன். அப்படின்னா குணங்களுக்கு குணங்களே கிடையாதுங்கிறது கிடையாது. இந்த பௌதிக இயற்கையினுடைய குணங்கள் கிடையாது. ஜீவன் ஆன்மீக குணங்களை உடையவன். ஆனா அத்தகைய ஆன்மீக குணங்களை உடையவன் இந்த பிரகிருத்தியோடு தொடர்பு கொள்ளும் போது பிரகிருத்தியின் குணங்களுக்கு கீழே வரான். அதான் இங்க சொல்லப்படும் காரணம் குணசங்கோஷ. அதனால என்ன ஆகுது, சத் அசத் யோனிஷு, யோனி ஜென்மசு. யோனி அப்படின்னா கருப்பை, கரு பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய கரு, அந்த கருப்பை, கருப்பை வந்து யோனின்னு சொல்லுவாங்க. சத் அசத் யோனி ஜென்மசு. சத் அப்படின்னா நல்லது, அசத் அப்படின்னா கெட்டது. சத் அசத் யோனி ஜென்மசுனா நல்லது கெட்ட, நல்ல கெட்ட எல்லா விதமான யோனிகளிலையும் பிறக்கிறான். ஒரு சில யோனிகள், ஒரு சில கரு அல்லது ஒரு சில பிறவிகள் எடுத்துக்கலாம், ஒரு சில பிறவிகள் நல்ல பிறவிகளா இருக்கு, ஒரு சில பிறவிகள் நல்ல பிறவிகளா இல்ல. அதாவது ஒரு சில பிறவிகள் சத், சத் ஜென்ம, ஒரு சில பிறவிகள் அசத் ஜென்ம. சில நேரங்கள்ல ஒருத்தன் சத் ஜென்மத்துல பிறக்கிறான், சில நேரங்கள்ல ஒருத்தன் வந்து அசத் ஜென்மத்துல பிறக்கிறான், அசத் ஜென்மத்தை எடுக்கிறான். நம்ம ஊர்ல சொல்லுவான், எங்க இருந்த, எந்த ஜென்மண்டா நீ, சத்தா அசத்தா? சில நேரங்கள்ல ஒருத்தர் ஸ்ரீல பிரபுபா இங்க பொருளுரையில எழுதுறார், சில நேரங்கள்ல ஒருத்தன் வந்து தேவர்கள்ல ஒருத்தனா பிறக்கிறான், சில நேரங்கள்ல மனிதனா பிறக்கிறான், சில நேரங்கள்ல மிருகமா பிறக்கிறான், பூச்சியா பிறக்கிறான், பறவையா பிறக்கிறான், தண்ணில இருக்கக்கூடிய வேறு உயிரினமா பிறக்கிறான், பல விதத்துல ஒருத்தன் பிறவி எடுக்கிறான். மொத்தம் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு உயிர் வகையான உயிரினத்துல அவன் வந்து பிறந்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறான். இதுதான் இங்க சொல்லப்படுது. அது எல்லாத்துக்கும் காரணம் இங்க என்ன சொல்லப்படுதுன்னா குணா. எப்ப அவன் வந்து இந்த பிரகிருத்தியோட தொடர்பு கொள்றானோ அதனால வரக்கூடிய குணம். புருஷ பிரகிருதி ஸ்தோகி, புருஷன் உயிர் வாழ் ஜீவனானவன் பிரகிருத்தியில நிலை பெற்று இருக்கான். முதல்ல முதல் எஃபெக்ட் அது, முதல்ல ஜீவன் பிரகிருத்தியை அனுபவிக்கணும்னு விருப்பப்படுறான். அதனால என்ன ஆகுறான், அவன் பிரகிருத்தியில நிலை பெற்ற காரணத்தினால குணங்கள் வந்து அவனை பாதிக்கு. அந்த குணங்கள் அவனை பாதிக்கும் போது அதனால அவன் வந்து மறுபடியும் பிறப்பு இறப்புல சுழற்சியில இருந்துட்டே இருக்கான். இது எல்லாமே இந்த ஜட இயற்கையாக, ஜட இயற்கையானது கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டுல செயல்படுது, எதுவும் தானா நடக்கிறது கிடையாது. இன்னைக்கு நவீன காலத்துல மக்கள் நினைக்கிறான் பல விஷயங்கள் வந்து தானா நடக்குது, எல்லாம் தானா நடக்குது. எதையா தானா நடக்குது? எதுவும் தானா நடக்கிறது கிடையாது. உண்மையில இந்த உலகமே தானா தோன்றுச்சுன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது வந்து மூடத்தனம், முட்டாள்களுடைய எண்ணம். இந்த முட்டாள்களாகவும் அயோக்கியர்களாகவும் நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு பதில நம்ம வந்து உண்மையை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்னா இது எல்லாமே நம்மை விட பெரிய நபர்களால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாவற்றையுமே பகவான் கட்டுப்படுத்துறார். அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் எல்லாமே செயல்படுது. அவருடைய அனுமதி இல்லைன்னா ஒரு புல்லு கூட அசையாது. அதன் அடிப்படையில எல்லாமே அவருடைய பரமாத்மாவா இருக்கக்கூடிய அவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துறார். ஆனா மூலம் என்ன வருதுன்னா, இங்க வந்து புருஷ பிரகிருதி ஸ்தோகி, ஜீவன் எப்ப பிரகிருத்தில நிலை பெறுதோ அப்ப அவன் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்லுவார், உபதிருஷ்டானுமந்தாச்ச பர்த்த போக்தா மகேஸ்வர பரமாத்மேதி சாப்யுக்தோ தேகேஸ்வின் புருஷ பரஹ. அதாவது புருஷன் இந்த உலகத்துல அனுபவிச்சுட்டு இருக்கான், இருந்தாலும் கிருஷ்ணன் சொல்றார் உபதிருஷ்டா அப்படின்னா மேற்பார்வை செய்யறவர், சூப்பர்வைசர். அனுமந்தா அப்படின்னா அனுமதி கொடுக்கிறவர். அப்படி அதாவது மேற்பார்வை செய்யக்கூடியவராகவும் அனுமதி கொடுக்கிறவராகவும் ஒரு பர்த்தா, பர்த்தா அப்படின்னா தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் யாரு? போக்தா. அவர் தான் உண்மையில அனுபவிப்பாளர். ஜீவன் என்ன நினைக்கிறான்? நான் அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறான், கிடையாது. அவர் தான் போக்தா, அவர் மட்டும்தான் அனுபவிப்பாளர். கிருஷ்ண கீதையில இன்னொரு இடத்துல சொல்ற, போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகுருதம் சர்வபூதானம் ஜாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. போக்தா நான், மாம் அப்படின்னா நான். கிருஷ்ணர் சொல்ற நானே அனுபவிப்பாளன்கிற, கிருஷ்ணர் மட்டும்தான் அனுபவிப்பாளராக இருக்க முடியும், வேற யாரும் அனுபவிப்பாளர் கிடையாது. அதுதான் இங்க சொல்ற உபதிருஷ்டா அனுமந்தா. அப்படி இருக்கக்கூடிய பர்த்தா தலைவர், அவர் தான் போக்தா, எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய மகேஸ்வரர், மிகப்பெரிய எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர் இருக்கார். பரமாத்மேதி சாப்யுக்தா, அந்த பரமாத்மா, அவர் வந்து பரமாத்மான்னு அழைக்கப்படுறார். அந்த உபதிருஷ்டா அனுமந்தாவா யார் இருக்காங்களோ, ஒருத்தனுடைய செயல்களை கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் அந்த செயல்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடியவராகவும் அந்த செயல்களை மேற்பார்வை செய்யக்கூடியவராக யார் இருக்காரோ அவர் பரமாத்மான்னு அழைக்கப்படுறார். தேகேஷ்மின் புருஷ பரஹா, அவர் இந்த தேகத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த இன்னொரு புருஷர். தேகோஸ்மின் புருஷ பரஹ, இங்கேயும் ஜீவன் வந்து புருஷன் சொல்லப்படுறான். நம்ம இங்க படிக்கக்கூடிய ஸ்லோகத்திலையும் புருஷ ஜீவன் வந்து புருஷன் சொல்லப்படுறான். ஆனா அடுத்த ஸ்லோகத்து கிருஷ்ணர் உடனே தெளிவுபடுத்துற பர புருஷ, பரமாத்மா ஜீவன்ல இருந்து வேறுபட்டவன் அப்படிங்கிறது. இப்ப இது எல்லாத்துக்கும் பகவான் அனுமதி கொடுக்கக்கூடியவரா இருக்கார். இது எல்லாமே இயற்கையினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இயங்குது. இயற்கையினுடைய கட்டுப்பாட்டின் கீழே ஒரு செயல் நடைபெறுது அப்படின்னா அந்த செயலுக்கு எப்படி இயற்கையினுடைய கட்டுப்பாட்டின் கீழே வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் அலசி பார்த்தோம்னா, இயற்கை பல விஷயங்களை கொண்டு செயல்படுது. அதுல ஒன்று முக்கியமான ஒன்று கர்மா. இந்த கர்ம வினைகள் அதுதான் இந்த குண சங்கத்தின் அடிப்படையில தோன்றக்கூடிய கர்மங்கள். ஒவ்வொருத்தன் செய்யக்கூடிய செயலுக்கு தகுந்து வரக்கூடிய விளைவுகள் அது வந்து அவனுக்கு பல விஷயங்களை தீர்மானிக்குது. ஒருத்தனுடைய இந்த சத் அசத் யோனி, ஒருத்தன் நல்லவனா பிறக்கிறான், ஒருத்தன் கெட்டவனா பிறக்கிறான், ஒருத்தன் உயர்ந்த குடும்பத்தை பிறக்கிறான், ஒருத்தன் தாழ்ந்த குடும்பத்தை பிறக்கிறான், ஒருத்தன் ஆரோக்கியமான உடலோட பிறக்கிறான், இன்னொருத்தன் வந்து வியாதியஸ்தனா பிறக்கிறான். இப்படி பல வேறுபாடுகளோட ஒவ்வொருத்தரும் பிறக்கிறான். அப்படி பிறக்கும் போது என்ன காரணம் அமையுது, ஏன் இந்த மாதிரி வேறுபாடுகள் வருது? பொதுவா எல்லாரும் இதுக்கு பதில் சொல்லிடுவாங்க, ஏன் ஒருத்தன் ஏழையா பிறக்கிறான், ஏன் ஒருத்தன் பணக்காரனா பிறக்கிறான்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கர்மா? எளிமையா சொல்லிடலாம், கர்மா. எல்லாரும் சொல்லிடுவாங்க, ஏன் ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறான், ஏன் ஒருத்தன் வந்து நல்லா இருக்கான், ஏன் ஒருத்தன் தப்பு பண்ணாலும் நல்லா இருக்கான், கர்மா அப்படின்னு எளிமையா சொல்லிடலாம். கர்மாவை பத்தி சொல்றது ரொம்ப எளிமை, ஆனா கர்மா ரொம்ப ரொம்ப சிக்கல் வாய்ந்தது. கர்மாவில் இருக்கக்கூடிய சிக்கல் வேற எதுலையுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிக்கல் வாய்ந்தது. ஆனா அது ரொம்ப நுணுக்கமானதும் கூட. ஒவ்வொருத்தன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்விளைவுகள் உண்டு, அது ரொம்ப நுணுக்கமானது. எப்ப எப்படி எந்த நேரத்துல தோன்றும்னு சொல்ல முடியாது. இப்ப யாராவது ஒருத்தர் தீ எடுத்து கையில வந்து இப்படி வெட்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கையில வந்து ஒரு வெட்டு காயம் படுது. அந்த வெட்டு காயத்தினுடைய விளைவு எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் பொதுவா புரிஞ்சுக்கிறது கர்மாவெல்லாம் கொண்டு வராம சொல்றேன். வெட்டு காயம் படுது, சில நேரத்துல அந்த வெட்டு காயமானது ஒரு பெரிய வியாதி ஆகி விரலையே எடுக்கிற மாதிரி வரலாம். அந்த கத்தியில வந்து ஏதாவது துரு பிடிச்சிருந்து அதை வந்து இவங்க பார்க்காம விட்டுருந்தாங்க அப்படின்னா அது ஏதாவது சீ பிடிச்சி பெருசாகி அந்த விரலையே எடுக்கிற மாதிரி வரலாம். அதனால இப்ப கர்மாவை அதுக்குள்ளார நுழைச்சோம்னா வெட்டுக்காயம் பரவனு சும்மா ஒருத்தன் தொடச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சிலர் ஒரு சில நேரத்துல பார்த்தோம்னா விரலை எடுக்கிற மாதிரி வரலாம். காலத்துக்கு தகுந்த மாதிரி அதுல வேறுபாடு வருது. அவன் எந்த எத்தகைய கர்ம வினைகளை அவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கறத பொறுத்து கர்மா எப்படி வேணாலும் அவனுக்கு செயல்படும். இல்ல ஒருத்த ஒரு தப்பு காரியம் பண்றான், உதாரணத்துக்கு ஒருத்தன் ஒரு பொருளை திருடுறான், திருட்டு அப்படிங்கிற ஒரு போலியான செயலுக்கு ஒரு தவறான காரியத்துக்கு தண்டனை வந்து அவன் போலீஸ் கையில் அகப்படணும். ரைட்டா? ஆக்சுவலி வேத கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தன் திருடுறானோ திருடுறவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? திருடுறவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? வேத காலத்தில் கையை வெட்டிடணும். எவனாவது ஒருத்தன் திருடுனானா அவன் கையை வெட்டிடணும். அதுதான் வேத கலாச்சாரத்தில் மனு நீதியில் கொடுக்கக்கூடிய நீதி. அதை ஒருத்தன் பின்பற்றினா அப்படின்னா, அதாவது நாட்டில் பின்பற்றுறாங்க அப்படின்னா எவனும் திருட மாட்டான். ஆனா இன்னைக்கு நாட்டுல இருக்கிறவங்களே திருடங்களா இருக்கிறனால அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல அந்த சட்டத்தை இயற்றுறவங்க கையெல்லாத்தையும் வெட்டணும். ஏன்னா எல்லாருமே திருடனுங்க தானே. ஆனா இதுக்கான விளைவுகள் சில நேரத்துல உடனே வரும், சில நேரத்துல காலம் தாழ்த்தி வரும், சில நேரத்துல பல பிறவிகள் தாண்டி வரலாம். நான் பார்க்கலாம், திருத்ராஷ்டர் கிருஷ்ணர்கிட்ட கேட்டார், ஓ கிருஷ்ணா எனக்கு 100 பசங்க இருந்தாங்க, நான் குருடனா பிறந்தாலும் எனக்கு வந்து 100 பசங்க கிடைச்சாங்க. பையங்க கிடைக்கிறது 100 பசங்க கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அதுக்கு கொஞ்சம் புண்ணியம் செஞ்சிருக்கணும். 100 பசங்க எனக்கு கிடைச்சாங்க, ஆனா நான் என்ன பாவம் செஞ்சேன், 100 பசங்களும் நான் இருக்கும் போதே செத்து போயிட்டாங்களே. அப்ப கிருஷ்ணர் அவருக்கு விளக்கம் சொன்னார், நீ வந்து பல பிறவிகளுக்கு முன்னாடி ஒரு பூச்சிய நீ வந்து கண்ணை குத்திப்ட்டு அதனுடைய கூண்டை அழிச்சு அதுல இருந்த ஒரு நிறைய பூச்சிகள் எல்லாம் கொன்னுட்ட, பூச்சி பறவை சம்திங், அதெல்லாத்தையும் நீ கொன்னுட்ட. அதனால அதனுடைய அதாவது அதை குருடாக்குனதுனால நீ குருடனா பிறந்த, அதோ அது அது அந்த பறவை இருக்கும் போதே அந்த பறவையினுடைய குழந்தைகள்லாம் கொன்னதுனால அதே விஷயத்தை நீ அனுபவிக்கணும். அதாவது அந்த ஒரு பறவை இருக்கும்போது தாய் தந்தை பறவை இருக்கு, அந்த பறவை தன்னுடைய குட்டிகள்லாம் குஞ்சுகள்லாம் வந்து சாகிறத பொறுத்துக்குச்சு, சாகிறத அனுபவிக்குது, அந்த ஒரு வலிய துன்பத்தை அனுபவிச்சது. பொதுவா அது வந்து ஒரு துன்பம், அதாவது பெற்றோர் இருக்கும் போது குழந்தைங்க வந்து மரணம் அடைய கூடாது, அது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது. அதனால இந்த பெற்றோரான பறவை இருக்கிற பட்சத்துல நீ குழந்தை பறவைகளை கொன்ன அந்த துன்பத்தை நீ அனுபவிக்கணும். சரி, அது ஏன் இவ்வளவு காலம் ஆச்சுன்னு கேட்பான். ஏன்னா ஒரு குழந்தைய பெறதுக்கே ஒருத்தனுக்கு புண்ணியம் வேணும், 100 குழந்தைகளை ஒரே நேரத்துல பெத்துக்கிறதுக்கான புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு உனக்கு இவ்வளவு காலம் ஆச்சு, அவ்வளவு நாள் புண்ணியத்தை சேர்த்து இப்ப அந்த பாவத்துக்கு நீ வந்து கழிச்சு விட்டுட்ட அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் விளக்கம் கொடுத்த கருத்து என்னன்னா, கர்மா எப்படி செயல்படும் அப்படிங்கறத பொதுவா நம்மளால யூகிக்க முடியாது. கர்மா மிகவும் நுணுக்கமானது, நுட்பமானது, சிக்கல் நிறைந்தது. ஆனா அதே சமயத்துல அது வந்து ஏதோ தான் தோன்றித்தனமானது கிடையாது. ஏதோ நினைச்ச மாதிரி அது பாட்டுக்கு செயல்படும், ஒருத்தனுக்கு நல்லது ஒருத்தன் இப்படி நடக்கும், ஒருத்தனுக்கு இப்படி நடக்காம போலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு திருடன் மாட்டிக்கினா இன்னொரு திருடன் பிடிபடுறான், அதனால கர்ம ஒருத்தனுக்கு செயல்படலாம் ஒருத்தனுக்கு செயல்படாமல் போகலாம் அப்படி கிடையாது. கர்மா நிச்சயமா உண்டு, ஆனா அது எப்படி செயல்படும் அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமானது. சில நேரத்துல மக்கள் நினைக்கிறாங்க, சில நேரத்துல நமக்கு வந்து ஒரு சில கேள்விகள் எழுப்பப்படுது, ஏன் அப்பாவி மக்கள் பல நேரங்கள்ல கொல்லப்படுறாங்க? சமீபத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பம்பாயில மும்பைல 3 இடத்துல வெடிகுண்டு வெடிச்சது. 3 இடத்துல வெடிகுண்டு வெடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் சம்திங் 20 பேர் மரணம் அடைஞ்சாங்க. உடனே அதுக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் வந்து அது கண்டனம் தெரிவிக்கிறாங்க. யாரும் இனிமேட்டு சாகக்கூடாது, இவங்க கண்டனம் தெரிவிக்கிறனால ஒருத்தவங்களுடைய மரணம் நின்று போயிட போகுதா அப்படின்னா கிடையாது. ஆனா இந்த குண்டு வெடிச்சு நிறைய பேர் சாகும்போது மக்கள் உடனே இயற்கையா எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் இவங்கெல்லாம் சாகணும் இப்படி? அப்பாவிகளாச்சு இவங்கெல்லாம், இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? பொதுவா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, இப்ப ஒருத்த வந்து ஒரு தீவிரவாதிகள் வந்து தாக்க வர்றாங்க, அத வந்து மக்கள்கிட்ட இருந்து பாதுகாப்புக்காக பாதுகாப்பு படையினர் போறாங்க, போலீஸ்காரன் முன்ன போறான், அவனை வந்து சண்டை நடக்குது, அந்த சண்டையில ஒரு 10 போலீஸ்காரன் செத்து போறான் அப்படின்னா மக்கள் அதை வந்து ஒரு பெருசா எடுக்க மாட்டாங்க. சரி, அவன் சண்டை போட்டா செத்து போயிட்டான், ஓகே, இவையே செத்து போறான், எதுவுமே செய்யாதவனாச்சு. அப்பாவிகள் சில நேரங்கள்ல பார்த்தோம்னா குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் சாகிறத பார்க்கலாம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சமீபத்துல எனக்கு வந்து ஒரு பக்தர், தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர், ஆனா வெளிநாட்டுல வசிச்சுட்டு இருக்கார். அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அவர் அந்த கடிதத்துல சொல்லியிருந்தார், ஏன் இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அவ்வளவு துன்பப்பட்டாங்க, அவங்க ஏன் அந்த மாதிரியான ஒரு துன்பத்தை அனுபவிக்கணும். அவங்க இன்னும் சொல்ல போனா அதுல வந்து ஒரு சில சமீபத்துல கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு இலங்கையில நடந்த மனித உரிமைகள் மீறல பத்தி அது எடுத்துரைக்கிறதுக்காக ஒரு வீடியோ மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து அவர் சொன்னார், ஏன் இந்த மாதிரி நடக்குது, இவங்கெல்லாம் வந்து அப்பாவிகள் ஆச்சே, இந்த அப்பாவிகளுக்கு ஏன் இந்த மாதிரியான துன்பம்லாம் நடந்தது? லட்சக்கணக்கான மக்கள், எவ்வளவு லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், யாருக்கும் தெரியாது எவ்வளவு லட்சம், லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இறந்தப்ப பொதுவா நினைக்கிறாங்க, ஓகே சரி, விடுதலை புலிகள் சண்டை போட்டாங்க, முன்ன நின்னாங்க, அவங்க இறந்து போனாங்க, ஓகே பரவாயில்ல புரிஞ்சுக்கலாம். இந்த அப்பாவிகள் சாதாரண மக்கள் பொதுமக்கள் இவங்க ஏன் மரணத்தை தழுவுனாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறது நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா அந்த பக்தர் அவருடைய கடிதத்துல குறிப்பிட்டிருந்தார் என்னன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் பொதுவா அவங்க வந்து சைவ மதத்தை பின்பற்றக்கூடியவங்க, ஓரளவுக்கு நல்லவங்களா தான் இருப்பாங்க, ரொம்ப அடாவடி பண்றவங்க கிடையாது, அராஜகம் பண்றவங்க கிடையாது, நிறைய பாவ காரியங்களில் ஈடுபடுறவங்க கிடையாது, ஓரளவுக்கு தர்மவான்களா இருக்கக்கூடியவங்க. ஆனா அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி துன்பங்கள் வருது அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு கேள்வி கேட்டிருந்தார். நான் சொன்னேன், ஓகே அது ஒரு பெரிய விஷயம், அதை நம்ம வந்து சில நேரங்களில் அதை பத்தி நம்ம விவாதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுல பார்த்தோம்னா ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயலுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் நம்ம வந்து உடனே அந்த செயலை வந்து சுட்டி காட்டிட முடியாது. ஒரு செயலுக்கு பல காரணம் இருக்கலாம். கர்மா அப்படிதான், கர்மா அது ஒண்ணுதான், ஆனா அது நான் முதல்ல சொன்ன மாதிரி பல வடிவத்துல அந்த கர்மாவானது தோன்றும். அதன்படி ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயலுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது பின்னாடி வேத கலாச்சாரத்துல பார்த்தோம்னா ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயலுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படும், 2 வார்த்தைகள்ல சொல்லப்படும், நிமித்த காரணம் உபாதான காரணம். நிமித்த காரணம் அப்படின்னா
அதுக்கான உடனடி காரணம். உபாதான காரணம்னா மூல காரணம், நிமித்த காரணம். இப்ப உதாரணம் பார்த்தோம்னா, இங்க வந்து இந்த மண் சட்டி இருக்கு. இந்த மண் சட்டியினுடைய காரணம் என்ன? இந்த மண் சட்டி எப்படி வந்தது? இந்த மண் சட்டிக்கான காரணம் என்ன? இந்த மண் சட்டிக்கான காரணம் வந்து களிமண், அப்புறம் அது செய்யறதுக்கு இருக்கக்கூடிய பான், அந்த சக்கரம். ஓகே, களிமண்ணும் சக்கரமும் சேர்ந்ததான் இந்த பானை வந்து, பானையோ சட்டியோ வருது, மண் சட்டி. ஆனா அதுக்கு உபாதான காரணம் பார்த்தோம்னா, அதை செஞ்ச நபர் கொயவன். அந்த கொயவன் தான் அதுக்கு, கொயவன் இல்லைனா இது மண் இருந்தாலும் சக்கரம் இருந்தாலும் இந்த பானை வராது, ரைட். மேலோட்டமா இது கண்ணுல படுறதுக்கு உடனடியா நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய காரணம் வந்து மண், மண்ணு அப்புறம் சக்கரம். ஆனா இந்த மண்ணும் சக்கரமும் இருந்தா கூட கொயவன் இல்லைன்னா இந்த மண் பானை வராது, சரியா? சரி, கொயவன் ஏன் அந்த சட்டிய செஞ்சான்? அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குமே. ஏன்னா மக்கள் இந்த மாதிரி வாங்குறாங்க, தண்ணி ஊத்தி வச்சுக்கிறதுக்காக வாங்குறாங்க பானைய. சட்டி ஏன் வாங்குறாங்க? பூ வைக்கிறதுக்காக சட்டி வாங்குறாங்க. இது மாதிரி மக்கள் வந்து ஒரு காரணம் இருக்கிறதுனால கொயன் வந்து இந்த பானையவோ சட்டியவோ செய்யறான். மக்கள் ஏன் வாங்குறாங்கிறதுக்கு அதுக்கு இன்னொரு காரணம் வருது. தண்ணி புடிச்சு வைக்கிறாங்க, ஏன் தண்ணிய புடிச்சு வைக்கணும்? அதுக்கு இன்னொரு காரணம் வரும், அதுக்கு இன்னொரு காரணம் வரும், அதுக்கு இன்னொரு காரணம் வரும். இப்படியே போயிட்டே இருந்தோம்னா நாம வந்து எல்லா காரணங்களுக்கும் காரணமா கிருஷ்ணரை கண்டுபிடிக்கலாம், சர்வ காரண காரணம். இப்ப அது மாதிரி இந்த இந்த மக்கள் துன்பப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் பல காரணங்கள் இருக்கலாம். பொதுவா இந்த நான் சொன்ன அந்த உதாரணத்தை எடுத்துட்டோம்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழர்கள் நிறைய பேர் துன்பத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? பொதுவாக அதுக்கு சொல்லப்படக்கூடிய காரணம், தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு வெறி, வேறுபாடு, பாகுபாடு அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். யோசிச்சு பார்க்கலாம் கொஞ்சம். சரி, ரெண்டு இனத்தை சேர்ந்தவங்க ஒன்னா இருக்கவே முடியாதா என்ன? இருக்கவே முடியாதா என்ன? அப்படி கிடையாதே. உலகத்துல எத்தனையோ பேர் பல இனத்தை சேர்ந்தவங்க ஒன்னா தங்கி இருக்கிறாங்க. எத்தனையோ வருஷங்களா பல பேர் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க இந்தியாவில. இது வரைக்கும் இப்ப பிளவுபட்டு இருக்கு பல விதத்துல, ஆனா இந்தியாவில இது வரைக்கும் நிறைய ஒரு வகையா பலதரப்பட்ட மக்கள் ஒத்துமையோட ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு சிலருக்கு நடுவுல ஏன் ஒரு வகையான பாகுபாடு வருதுன்னு எடுத்தோம்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இப்படி ஒரு செயலுக்கு பல காரணங்கள் நம்ம வந்து சொல்லலாம். அது எல்லாத்துக்கும் அடிப்படையில பலி ஆகிறவங்களுக்கு காரணம் நம்ம கர்மான்னு சொல்லலாம். ஆனா செயலுக்கு எடுத்தோம்னா பல காரணங்கள் இருக்கும். அரசியல் காரணங்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வெறுப்புகள், தமிழோட சொல்லுவாங்க விடா கொண்டேன் கொடா கொண்டேம்பாங்க. ஒருத்த வந்து இவன் விடாம இருந்தானோ அவனுக்கு கொடுக்காம தான் இருப்பான். அப்படியே ஒருத்தன் ஒருத்தன் நீ எனக்கு இது பண்றியா, உடனே அவனுக்கு அவன் இதை இன்னொன்னு பண்ணுவான். அவன் ஒன்னு பண்ணானா இன்னொருத்தன் உடனே இன்னொன்னு பண்ணுவான். அவன் மறுபடி ஒருத்தனை ஒருத்தன் மாத்தி 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 பண்ணிட்டே இருக்கும்போது வெறுப்புகள் அதிகமாகுது மனித சமுதாயத்துல. பல ஆயிரம் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் இல்ல 1000 வருஷம் பல வருஷங்களா தமிழர்கள் சிங்களர்கள் எல்லாம் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள சண்டை கிடையாது. எப்பயாவது எங்கேயாவது வந்திருக்கலாம், ஆனா பெரிய அளவுல சண்டை கிடையாது. இப்போ ஒரு 50 வருஷமா பார்த்தோம்னா சண்டை போட்டு இருக்கிறாங்க. இது அங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் வரும். எப்ப எந்த மாதிரி வருதுன்னு சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷமா இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது பிரச்சனை கிடையாது அப்படின்னா இவங்க செய்யறது அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. இந்துக்கள் பசுக்களை கொள்றதை ஏற்றுக்கொள்றது கிடையாது, முஸ்லிம்கள் பசுக்களை கொள்ளுவாங்க. இது மாதிரி ஒரு சில முரண்பாடுகள் இருந்தது. ஆனா அதனால வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது மாதிரி வரலாற்றுல கிடையாது. சில நேரங்கள்ல இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, அவுரங்கசீப் ஆட்சி பண்ணப்ப அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்தாங்க. அது கூட ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்த மாதிரி கிடையாது. அவுரங்கசீப் வந்து ஒரு சிலர்களை போய் கொன்னா அவ்வளவுதான். அப்ப கூட இவங்க வந்து மக்கள், சாதாரண மக்கள் மத்தியில ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. முஸ்லிம்கள் இந்தியாவுக்கு வந்தப்ப இந்தியர்கள் வந்து முஸ்லிம்களை வந்து ஒரு தனி ஜாதியா பார்த்தாங்க. அவங்கள வந்து ஒரு வேற்று மதமா பிரிச்சு பார்க்கல. ஏன்னா இந்து மதத்துல வந்து இந்து மதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முஸ்லீம்காரன் கொடுத்ததுதான். இந்து மதம் அப்படிங்கிறது உண்மையில கிடையாது. இது வந்து வர்ணாசிரம தர்மம். இந்த வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய எல்லா மக்கள் அவங்களுக்குள்ள பலதரப்பட்ட கருத்துகள் இருக்கு, அதாவது பல நிலைகள்ல இருக்கு. கர்ம காண்டத்தை பின்பற்றக்கூடியவங்க, பல்வேறு தேவர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தவனையும் வழிபடக்கூடியவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களை கொண்ட சமுதாயம் தான் இந்த வர்ணாசிரம சமுதாயம். ஏன்னா மக்கள் இயற்கையாவே பலதரப்பட்ட குணங்களை கொண்டவர்களா இருக்காங்க. அப்படி பலதரப்பட்ட குணங்களை கொண்ட மக்களுக்கு அவங்க எல்லாரையும் படிப்படியா கொண்டு வர்றதுக்காக பல வகையான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது வேத சாஸ்திரங்கள்ல. அதை பின்பற்றி அவங்க வந்து படிப்படியா முன்னேறி கடைசியில கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற உயர்ந்த நிலைக்கு ஒருத்தர் வரணும். ஆனா அதுக்கு நடுவில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து சிவபெருமானை வழிபடுறாங்க, துர்கையை வழிபடுறாங்க, அவங்களுடைய ஒரு சிலர் தந்திரா பேய்களை வழிபடுவாங்க, பூத்தங்களை வழிபடுவாங்க, இப்படி பல நிலைகள்ல ஒருத்தருடைய வழிபாட்டு முறைகள் இருக்கும். அதனால புதுசா ஒருத்தன் வந்தறியும், முஸ்லிம்காரன் வந்தறியும், அவனை வந்து இந்தியாவை சேர்ந்த மக்கள் வந்து இன்னொரு ஜாதியா நினைச்சாங்க, அவ்வளவுதான். யவனர்களா தான் அவங்க சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரதத்துல முஸ்லிம்களை பத்தி சொல்லும் போது அவங்க எல்லாரையுமே வந்து யவனர்கள் தான் சொல்லியிருக்கோம். மிலேச்சர்கள், யவனர்கள், கீழ்த்தரமான மக்கள். ஏன்னா அவங்க வந்து மாமிசம் சாப்பிடறாங்க, மாமிசம் சாப்பிட்றதுனால அவங்க வந்து கீழ்த்தரமான மக்கள், அவ்வளவுதான். அங்க வந்து இவன் வேற மதத்துக்காரன், நம்ம மதம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கிடையாது. ஹிந்து அப்படிங்கிற ஒரு அடையாளம் கிடையாது. அப்ப அந்த அடையாளம் வந்து காலப்போக்கில் அப்படியே படிப்படியா என்னாச்சு, பிரிட்டிஷ்காரன் அந்த அடையாளத்தை உருவாக்கினான். அந்த அடையாளத்தை உருவாக்கி இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிச்சான். பிரிச்சா ஆட்சி பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்லி பிரிச்சான். இதெல்லாம் வரலாறு. இதுல கிருஷ்ண பக்திக்கு என்ன இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம், இருக்கு, நிறைய இருக்கு. அவன் பிரிக்கும் போது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிச்சு அத கடைசியில அதனுடைய விளைவுல நாடு ரெண்டா பிரிக்கப்பட்டது, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு. அப்ப நடந்த கலவரத்துல எவ்வளவு பேர் செத்தாங்க தெரியுமா? இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்த கலவரத்துல யாருக்கும் தெளிவா தெரியாது, ஆனா பல லட்சம். இப்ப இலங்கையில செத்த தமிழர்களை காட்டிலும் பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க, பல மடங்கு அதிகமான இந்துக்கள் முஸ்லிம்கள் ரெண்டு தரப்புலையும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்தாங்க. ஒரு நிகழ்ச்சி ஒன்னு கேள்விப்பட்டேன். ஒருத்தர் இந்து முஸ்லிம் கலவரத்தப்ப நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒருத்தர் வந்து ஒரு ஹிந்து, தினமும் வேலைக்கு போவார். வேலைக்கு போற வழியில வந்து ஒரு டீ கடையில நின்று டீ குடிப்பார். ஒரு 30 வருஷமா ஒரே டீ கடையில ஒரே ஆள் கிட்ட டீ குடிச்சுட்டு இருந்தார். தினமும் போவார், அங்க நிற்பார், டீ குடிப்பார், போவார் வேலைக்கு. அது நடந்துட்டே இருந்தது. இந்து முஸ்லீம் கலவரத்தை நாட்டுல வந்து உருவாகிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் அவர் போனார், அதே மாதிரி டீ குடிக்கிறது போனார். 30 வருஷம் பழக்கம், டீ குடிக்கிறது போனார். போனரையும் அவன் என்ன பண்ணானா, துப்பாக்கி எடுத்து தகால இந்த இந்துவை சுட்டு கொண்டுட்டான். ஏன், 30 வருஷமா பழகின ஒருத்தனை அந்த ஒரு உணர்ச்சியில அவன் வந்து கொல்றான் அப்படின்னா, அங்க வந்து தவறா ஒரு சில மக்களுடைய எண்ணங்கள்னால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்க, பல பேர் பல சூழ்நிலைகளை தூண்டுறாங்க. அதான் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை வந்து 600-700 வருஷமா கிடையாது, ஒன்னாதான் இருந்தாங்க, யாரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு சாகல. ஆனா அப்படி சாகடிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தது. அப்ப இந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்தையும், உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பாருங்க, இஸ்ரேல பாருங்க, பொழுதுனிக்கு சண்டை போட்டு இருக்கிறான் பாலஸ்தீனத்துல. பல இடங்கள்ல பார்த்தா பொழுதுனைக்கு ஒரு சிலர் சண்டை போட்டுட்டேதான் இருக்காங்க, என்னைக்குமே சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. மும்பையில ஒரு 20 பேர் செத்து போனதுக்கு பெருசா பேசுறாங்க, ஆனா தினமும் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ பேர் செத்துட்டு தான் போயிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு காரணம், இந்த உலகத்தினுடைய இயற்கையே அப்படிப்பட்டதுதான். இந்த உலகம் துன்பம் நிறைந்த உலகம். இந்த உலகத்துல இன்பத்தை நம்ம எதிர்பார்த்தோம்னா தான் பிரச்சனை. இந்த உலகத்துல சண்டை இல்லை அப்படின்னாதான் நம்ம வந்து ஆச்சரியப்படணும். ஸ்ரீல பிரபுபாத் சொன்னார், எப்பவுமே எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். சண்டை இல்லாம இருந்தாதான் நம்ம வந்து ஆச்சரியப்படணும். ஒழிய சண்டை நடக்குதேங்கிறத நினைச்சு நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. மேலும் சொல்ல போனோம்னா, சரி அது ஓகே, சண்டை நடக்கிறது மத்தவங்க அதெல்லாம் சரி பரவாயில்ல, ஏன் ஒரு சில அப்பாவிகள் கொல்லப்படுறான்? உண்மையில யாரும் அப்பாவிகள் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பாவிகள் தான். இந்த உலகத்துல ஒருத்தன் பிறந்திருக்கான் அப்படின்னாலே அவன் பாவிதான். பாவியா இருக்கிறதுனாலதான் ஒருத்தன் இந்த உலகத்துல பிறந்திருக்கான். யாருமே அப்பாவி கிடையாது. பல நேரங்கள்ல மும்பைல பல இடங்கள்ல ஒருத்தர் ஒருத்தர் இந்த விரோதம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, பிரிட்டிஷ்கார இருந்தப்ப கூட இந்தியால, இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, இங்க வந்து தமிழ்நாடுன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது, ஒரு அடையாளம் நமக்கு கிடையாது. இது எல்லாமே வந்து மெட்ராஸ் புரோவின்ஸ். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இது எல்லாமே சேர்ந்தது மெட்ராஸ் புரோவின்ஸ். மெட்ராஸ் புரோவின்ஸா இருந்தப்ப தமிழ்நாடு, நான் தமிழன் அப்படிங்கிற ஒரு மொழி அடையாளம் இருந்தது, ஆனா ஒரு ஏரியா வச்சு ஒரு அடையாளம் கிடையாது. இப்போ அந்த அடையாளம் வந்தவன் என்ன ஆகுது, கர்நாடகா காரனுக்கும் தமிழ்நாட்டுக்காரனுக்கும் ஒரு சண்டை. யார், நீ தண்ணி விட மாட்டேன், நான் தண்ணி விடுவேன். சில வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இருந்தப்ப கர்நாடகா பெங்களூர்ல இருந்து நிறைய தமிழர்களை வந்து அடிச்சு விரட்டினாங்க. ஏன் அந்த மாதிரியான ஒரு பாகுபாடுகள் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு சில குறுக்கு புத்தியுடைய இருக்கக்கூடிய நபர்கள் காரணமா அமைறாங்க. ஆனா மூல காரணம், ஒருத்தன் துன்பப்படுறதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது, மூல காரணம் அந்த நபர் தான். பல காரணங்களை நம்ம சொல்லலாம். அதான் சொன்னேன், இந்த பானை வருதுன்னா அதுக்கு என்ன காரணம், இது காரணம், அது காரணம், அது காரணம், எவ்வளவோ காரணங்கள் நம்ம சொல்லலாம். அது மாதிரி இந்த உலகத்துல ஒருத்தன் கஷ்டப்படுறதுக்கு அவன் அவனேதான் காரணம். அவன் என்னைக்குமே அப்பாவே கிடையாது. எல்லாரும் நம்ம அவங்கவுங்க செஞ்ச பாவத்தை தான் அனுபவிக்கிறோம். சில நேரத்துல கூட்டா அனுபவிக்கலாம். நான் ஒரு பாவம் செஞ்சிருப்பேன், நீங்க ஒரு பாவம் செஞ்சிருப்பீங்க, இன்னொருத்தர் ஒரு பாவம் செஞ்சிருப்பார், நம்ம மூணு பேர் வெவ்வேறு பாவம், ஒரே மூணு பேர் ஒரே மாதிரியான பாவம் செஞ்சிருப்போம். நம்ம மூணு பேரும் ஒரே நேரத்துல சேர்ற மாதிரி வரும். அந்த இடத்துல எவனாவது ஒருத்தர் ஒரு பாவம் போட்டு நம்ம மூணு பேரையும் கொண்டுடுவோம். இந்த மாதிரி நடக்கும். இவன் ஒரு பாவம் செய்வான், இவன் ஒரு பாவம் செய்வான், இன்னொருத்தன் ஒரு பாவம் செய்வான், எல்லாம் சேர்ந்து கூட்டா ஒரு இடத்துல பல்கா செத்து போயிடுவான். ஒரு இடத்துல ரயில் விபத்து நடந்து சமீபத்துல 50-60 பேர் இறந்து போனாங்க. அதெல்லாம் அதே மாதிரி தான், ஒரு இடத்துல லட்சக்கணக்கில் சாகுறாங்க அப்படின்னா எல்லாம் அதே மாதிரி தான். அதுதான் கர்ம விதிமுறைகள். அவ்வளவு பேருக்கும் அதே கர்மாவா? ஆமா. ஆனா அதே கர்மாவுக்கு மத்தியிலேயும் ஒரு சிலர் தப்பிச்சு பொழைச்சிருப்பான். பாம் வெடிச்சிருக்கும், அந்த சனம் தான் அந்த இடத்த விட்டு நோந்திருப்பான் ஒருத்தன். பாம்பே எல்லா இடத்துலயும், பாம்பேல பாட்டு நடந்தப்ப சொன்னான், ஏதோ ஒரு இடத்துல ஒரு கார் ஒண்ணு குறுக்க வந்துருச்சா, அதனால கொஞ்சம் பேர் தப்பிச்சுட்டான் அப்படின்னா. அப்ப அதனால தானா கார் குறுக்க வந்துச்சா? கிடையாது. பாம் வெடிச்சாலும் இவன் ஜாவ கூடாதுன்னு இருக்குது. அவனோட கர்ம அளவில் அவ்வளவுதான். பாம் வெடிக்கிற இடத்துல இருந்து அவனுக்கு ஒரு பயம், அந்த பயம் அப்படிங்கிற கர்மாதான் அவனோட கர்மம், அவ்வளவுதான். இல்ல ஒருத்தனுக்கு கை கட் ஆகணுங்கிறதா அவன் கர்மானம், அவ்வளவுதான் ஆகும் அவனுக்கு. எல்லாமே ரொம்ப நுணுக்கமானது, நம்மளால முடிவு பண்ண முடியாது ஏன் இப்படி நடக்குதுங்கிறத. ஆனா இது எல்லாமே இயற்கையினுடைய விதிகளுக்கு உட்பட்டு நடக்குது. எதுவுமே வந்து தான் தோன்றித்தனமா சும்மா ஏனோ தானோ நடக்கிறது கிடையாது. எல்லாமே கட்டுப்படுத்தப்படுது. எல்லாமே ஒவ்வொரு செயலும் கட்டுப்பாட்டின் கீழே நடக்குது. எதுவுமே கட்டுப்பாடு இல்லாம நடக்கிறது கிடையாது. ஒவ்வொரு செயலும் கட்டுப்பாட்டு கீழே தான் நடக்கும். பார்த்தோம்னா இந்த சமுதாயத்துல சண்டை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. ஏன்னா இந்த சமுதாயம் மொத்தமும் புலனின்பத்தை அடிப்படையா வச்சிருக்கு. புலனின்பத்தை அடிப்படையா வச்சிருக்க சமுதாயத்துல சண்டை நிச்சயமா இருக்கும். என்ன பண்றாங்க மக்கள் வந்து, ஷில பிரபுபாத் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த மாதிரி பெருசு பெருசா மக்கள் ஒட்டுமொத்தமா கொல்லப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, மக்கள் ஒட்டுமொத்தமா எத்தனையோ மிருகங்களை கொல்றாங்க. எத்தனையோ மிருகங்களை வந்து மக்கள் ஒட்டுமொத்தமா கொல்றாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பசுக்கள் கொல்லப்படுது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா எல்லாம் வந்து கோழி சாப்பிட்றோம், ஆடு சாப்பிட்றோம், மாடு சாப்பிட்றான், மீன் சாப்பிட்றான், கண்டது கடையது, வானத்தில் பறக்கிறத விமானத்தை தவிர மிச்சது எல்லாத்தையும் தின்னுவான். என்னெல்லாம் போகுதோ எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு இருக்கான், அப்படி சாப்பிட்றான். சரி, ஒரு கணக்கு நம்ம எடுத்து பார்ப்போமே, இந்தியாவில் எவ்வளோ பா இப்போ சமீபத்தில் போட்டாங்க, 130 கோடியா, 120 130 150 இல்லை இல்லை அவ்வளோ 130 கோடின்னு சொல்லி சமீபத்தில் சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் குறைச்சே கணக்கு போடலாம். சராசரி இந்திய மக்கள்ல ஒரு 100 பேருக்கு ஒரு கோழி வச்சுக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை 100 பேருக்கு ஒரு கோழி வைக்கலாமா? ரொம்ப ரொம்ப கணக்கு ரொம்ப கம்மியா போடுறேன்ல, 100 ஒருத்தனே ஒரு கோழியை சாப்பிடவே இருக்கான். நம்ம ஆவரேஜா கணக்கு போடலாம், 100 பேருக்கு ஒரு கோழி கணக்கு வைக்கிறான். அப்ப 130 கோடிக்கு எவ்வளவு கோழி? 130 கோடி மக்கள். அப்ப வந்து ஒரு ஒரு 100 பேருக்கு ஒரு கோழினா 130,000 கோழி ஒரு சண்டே, இது இல்லாம வீக் டேஸ். நான் சொன்னது வந்து 100 பேருக்கு ஒரு கோழிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு கணக்கு, அதுக்கே 130,000 கோழி சாவுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். அந்த கோழியை கொன்னவன்லாம் எப்படி சாவது, அவனெல்லாம் எப்படி சாகடிக்கிறது? அதுக்குதான் சுனாமி வருது, அதுக்குதான் சண்டை வருது, அதுக்குதான் பூகம்பம் வருது, எல்லாம் அதுக்குதான் வருது. ஒரு பிரபலமான ஒரு வழக்கறிஞர் இருந்தார், இன்னைக்கு இருக்கார் அவர், ஏன்னா இப்ப ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, ராம்ஜெத் மலானி. அவர் சொன்னார், அவர் வந்து குஜராத்ல ஒரு தடவை ஒரு பெரிய பூகம்பம் நடந்தது. அந்த பூகம்பம் நடந்து அந்த பூகம்பத்தில் நடந்த காட்சிகள்லாம் அவர் போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்துட்டு அவர் சொன்னார், இதுவரைக்கும் நான் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் அந்த பூகம்ப காட்சியை பார்த்துட்டு வந்தறியும் எனக்கு கடவுள் மேலே அந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா எவ்வளவோ அப்பாவி குழந்தைகள் பெண்கள் அவங்கெல்லாம் வந்து அந்த பூகம்பத்தில் சீரழிஞ்சு இறந்ததை பார்த்தறியும் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்னு எனக்கு தோணலை அப்படின்னா. ஏன்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் 130,000 கோழி சாகுதே, அதை பற்றி நீ யோசிச்சு பார்த்துருக்கியா? எத்தனை 1000 மாடு சாகுது யோசிச்சு பார்த்துருக்கியா? எத்தனை 1000 ஆடு சாகுது யோசிச்சு பார்த்துருக்கியா? மனுஷன் சாகும்போது மட்டும் கொய்யோ முறையான்னு கத்திரியே, ஏன் அப்படி அலறோம்? இதெல்லாம் இதுதான் கர்மாவினுடைய விதிமுறைகள். சில நேரத்தில் கூட்டா போய் கூட்டா சாகுது, கூட்டா சாகுறவங்க கூட்டா. ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னா இன்னைக்கு கசாப்பு கலங்களை வச்சு ஒரு நாளில் ஒரே இடத்துல 1000 மாட்டை கொள்றான். அப்ப அதே மாதிரி கூட்டா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல சாக வேண்டி வரும். சரி, அது அமெரிக்காக்காரன் தானே பண்றான், அது ஏன் லங்கைக்காரன் சாகணும்? அது ஐரோப்பால தானே பண்றான், இங்க ஊர்ல பண்றது இல்லையே, இவங்க ஏன் சாகணும்? யாருக்குண்டா? போன வருஷம் போன பிரிவில் அவன் அங்க பிறந்திருக்கலாம், எத்தனையோ பிரிவுக்கு முன்னாடி அவன் அங்க பிறந்திருக்கலாம். இந்த ஒரு ஏரியாவை வச்சு பகுக்கிறது அப்படிங்கறதே வந்து ஒரு அடையாளம், ஒரு தவறான ஒரு அடையாளம். யாரும் இந்தியாக்காரன் கிடையாது, யாரும் பாகிஸ்தான்காரன் கிடையாது. இன்னைக்கு பாகிஸ்தான் மேல கடுப்புல இருக்கவன் அடுத்த பேர்ல பாகிஸ்தான்காரனா பிறந்து இந்தியா மேல குண்டு போடுவான். இன்னைக்கு அமெரிக்கா மேல கடுப்புல இருக்கவன் நாளைக்கு அமெரிக்காலே பிறக்கலாம். அதனால இந்த இன பாகுபாடுங்கிறது இதெல்லாம் வந்து சாதாரண பௌதிக உடலை கொண்டு வைக்கக்கூடிய ஒரு சில அடையாளங்கள். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும், நாளைக்கு வேற ஒரு விதமான அடையாளம் வரும். ஆனா ஒண்ணு என்னன்னா, தத்துவ ரீதியா நான் புரிஞ்சுக்கொண்டது, யாரும் வந்து அப்பாவே கிடையாது. ஏதோ ஒரு சில காரணத்தினால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில அவங்கவுங்க செஞ்ச கர்ம வினைகளை அனுபவிச்சுதான் ஆகணும், அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சில விஷயங்கள் நம்மளுடைய கைக்கு மேல இருக்கும்னா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. பல பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க ஆனா முடியாது. சில பிரபுபாத் இது பத்தி சொல்லும் போது 1944 காந்திக்கும் ஜின்னாவுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை நடந்தது. காந்திக்கும் ஜின்னாவுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை நடக்கும் போது சில பிரபுபாத் அப்ப பேக் டு காட்கட் பத்திரிகையில அவர் எழுதினார். ரெண்டாவது இஷ்யூல பேக் டு காட் பத்திரிகைக்கு அவர் ஆரம்பிச்சு ரெண்டாவது இஷ்யூல அவர் எழுதினார், காந்தியும் ஜின்னாவும் பேசுறாங்க அமைதி ஏற்படுத்தணும் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடுவுல அப்படிங்கறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. சில பிரபுபாத் சொல்றார், இவங்க ரெண்டு பேரும் பேசி அமைதி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விதத்துல அமைதி ஏற்படுத்தினாலும் அந்த அமைதி வந்து நிரந்தரமா இருக்காது. பிரபுபாத் சொல்றார், இவன் ஹிந்துவா இருக்கிறனாலதான் பிரச்சனை, இந்துவும் முஸ்லீமா இருக்கிறனாலதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வேற்று மதத்தவர்னாலதான் பிரச்சனை நம்ம எடுத்தோம்னா, பிரபுபாத் சொல்றார் ஐரோப்பால இருக்கிறவன் எல்லாமே ஒரே மதத்துக்காரன் தானே, எல்லாமே கிறிஸ்துவன் தானே, அவன் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இரண்டாவது உலக போரை உற்பத்தி பண்ணான்? மதம் தான் பிரச்சனை அப்படின்னா அவன் வந்து ஏன் இரண்டாவது உலக போரை உற்பத்தி பண்ணான் அப்படின்னு பிரபுபாத் கேள்வி கேட்டார். பிரபுபாத் சொல்றார், அப்படியே நீ வந்து சண்டையை பிரச்சனையை உருவா நீ நிறுத்தினாலும் நாளைக்கு ஹிந்துவுக்கும் ஹிந்துவுக்கும் நடுவுலே சண்டை வரும், முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கும் நடுவுலே சண்டை வரும், கிறிஸ்டனுக்கும் கிறிஸ்டனுக்கும் நடுவுலே சண்டை வரும், இந்தியாக்காரனுக்கும் இந்தியாக்காரனுக்கும் நடுவுலே சண்டை வரும். சண்டை அப்படிங்கிறது இந்த பௌதிக உலகத்தை நிறுத்த முடியாத ஒன்று. அதை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு மக்கள் கிட்ட வந்து கிருஷ்ண உணர்வு கொடுக்கணும். அந்த தளத்துல மட்டும்தான் ஒருத்தவங்க வந்து இணைய முடியுமே ஒழிய வேற எந்த ஒரு தளத்திலையும் இணைய முடியாது. கர்ம விதிகள் ரொம்ப சூக்ஷ்மமானது, எப்படி செயல்படும் நம்மளால சொல்லவே முடியாது. ஒருத்தனை இணைக்கிறதுக்கு பலதரப்பட்ட மக்கள், பிரபுபாத் சொல்வார் ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்கி இருக்காங்க ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொடி புதுசு புதுசா ஏறிண்டே இருக்கு. சமீபத்துல பாக்குறோம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதுசா ஒரு நாடு உற்பத்தி பண்ணாங்க, தெற்கு சூடான், ஆப்பிரிக்கால சூடான ரெண்டா பிரிச்சு சூடான் தெற்கு சூடான் ரெண்டு நாடு ஆயிடுச்சு. புதுசா இன்னொரு கொடி வந்துருச்சு. இப்படி கொடிதான் அதிகமாயிட்டு போகுது. எங்க இருந்து ஐக்கிய நாடுகள், வெறும் ஐக்கிய நாய்கள் தான் எல்லாம். வெறும் பிரபுபாத் சொல்வார், இப்போ பல ஊர்ல இருந்து எல்லா நாயையும் கொண்டு வந்து ஒரு ரூம்ல கொண்டு வந்து போட்டீங்கன்னா எல்லாம் என்ன நாய் என்ன பண்ணும், குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். நாய் அமைதியா இருக்கும் எதிர்பார்க்க முடியாது. மக்கள் நாய்களா இருக்கிற வரைக்கும் அவங்கள எப்படி நீ வந்து அமைதியாக்க முடியும்னு எதிர்பார்க்கிற? ஏதாவது ஒரு விதத்துல வந்து அங்க ஐக்கிய நாடுகளா இருந்தாலும் அவங்களுக்குள்ளார ஐக்கியமா ஒற்றுமை இருக்க முடியாது. மனிதர்களுக்கு மத்தியில சண்டை இருக்கதான் செய்யும். அதுக்காக நம்ம வந்து எல்லாரும் சண்டை போட்டுட்டு சாவுங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. பரவாயில்ல செத்து போயிட்டாங்களா அதனால நான் ஒண்ணு வருத்தப்படுறது கிடையாது அப்படி கிடையாது, அது கிடையாது அர்த்தம். பரவாயில்ல எல்லாம் செத்து போயிட்டாங்க சாகட்டும், செத்தவங்க சாகட்டும், நான் பொழைச்சிக்கிட்டேனே அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. ஒரு வைஷ்ணவன் ஒரு பக்தன் எனக்கு ஒரு எறும்பு கூட சாகிறதுக்கு பிரியப்பட மாட்டான். ஒரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா மனுஷங்க சாகிறத வந்து அவன் அனுமதிக்கவும் மாட்டான், பிரியப்பட மாட்டான், கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா ஒருத்தன் வருத்தப்படுவான், அது மனிதர்களுடைய சுபாவம், அதுவும் வைஷ்ணவனுடைய சுபாவம். சில பிரபுபாத் பகவத்கீதையினுடைய பொருளுரை ஒன்றில் எழுதியிருப்பார், ஆரம்ப முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் வந்து வருத்தப்படுவான், என் சொந்தக்காரங்களாக இருக்காங்களே இவங்கெல்லாம் சாக போகிறாங்களே அப்படிங்கிறத பற்றி பேசும்போது அர்ஜுனன் வருத்தப்படுவான். அதில் ஒரு பொருளுரையில் சில பிரபுபாத் எழுதுவார், இது அர்ஜுனன் கிட்ட இருக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிற ஒரு குணத்தை காட்டுது. ஏன்னா அர்ஜுனன் பக்தனாக இருக்கான், அதனால அவனுக்கு வந்து இந்த நற்குணம் இருக்குது, அவன் வந்து யாரையும் கொல்ல விரும்பலை, இது பக்தனாக இருக்கிறதுனுடைய இயற்கை அப்படிமார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா பிரபுபாத் சொல்வார், அர்ஜுனன் வருத்தப்படுறதுக்கு காரணம் அவனுடைய இதயத்துல இருக்கக்கூடிய பலவீனம். மேலோட்டம் பார்க்கறதுக்கு என்னடா பிரபுபாத் வந்து முரண்பட்ட மாதிரி சொல்றார். முதல்ல ஒருத்தன் அர்ஜுனன் வந்து வருத்தப்படுறத வந்து பாராட்டுறார், இன்னொரு பக்கம் அர்ஜுனன் வருத்தப்படுறத திட்டுறாரே அப்படின்னு. ஒரு வைஷ்ணவன் அர்ஜுனன் ஒரு வைஷ்ணவன், வைஷ்ணவன் அப்படிங்கிற முறையில் அவன் வந்து வருத்தப்படுறான். ஆனா அந்த நேரத்தில் அவன் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அது வந்து கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டின் கீழே இயங்குது. கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டின் கீழே சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள், எல்லா விஷயங்களுமே கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் நடக்குது. ஆனா சில விஷயங்கள் கிருஷ்ணருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே நடக்கும், நேரடி ஆணையின் கீழே நடக்கும். அது மாதிரி நடந்தது பகவத்கீதை அந்த மகாபாரத போர். அதுல வந்து அர்ஜுனன் கவலைப்படுறதுக்கு எந்த காரணமும் கிடையாது. உண்மையில சொல்ல போனா யார் ஒருத்தன் அறிவு வாய்ந்தவனோ, யார் ஒருத்தன் அறிவாளியோ, அவன் என்னைக்கும் வந்து ஒருத்தன் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி வருந்த மாட்டான். அதுதான் கிருஷ்ணர் கீதையில சொல்ற அசோச்சான் அன்ன சோச்சஸ்தம் பிரக்யாவாதம் பாசத்தே கதாசூன கதாசும் ஞான சோச்சந்தி பண்டிதா. அதுதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் முதல்ல கொடுக்கக்கூடிய உபதேசம். அசோச்சான் அன்ன சோச்சஸ்தம், கவலைப்பட வேண்டாததுக்காக நீ கவலைப்பட்டிருக்க. பிரக்யாவாதம் பாசசே, ஆனா உன்னுடைய பேச்செல்லாம் பார்த்தா ரொம்ப பிரக்யா மாதிரி பேசுற, அறிவாளி மாதிரி பேசுற. கதாசூன கதாசும் ஒருத்த உயிரோட இருந்தாலும் சரி செத்து போனாலும் சரி நானு அவன் வந்து நானு சோச்சந்தி பண்டிதா, பண்டிதா அதுக்காக வந்து அழுவ மாட்டான், அதுக்காக வருந்த மாட்டான். எவன் ஒருத்தன் அறிஞனோ எவன் ஒருத்தன் அறிவாளியோ அவன் ஒருத்தர் இறந்து போறாங்க மடியறதுக்காக வருந்த மாட்டான். ஏன்னா யாருமே வந்து சாகிறது கிடையாது, யாரும் சாக போறது கிடையாது, யாருமே சாகிறது கிடையாது. இது ஆத்ம ஞானம். இது ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்போது. இன்னொரு நிலையிலிருந்து பார்க்கும்போது கிருஷ்ணர் அறிவுறுத்துறார் எல்லாரும் வந்து அகிம்சையை கடைபிடிக்கணும். கிருஷ்ணர் கீதையில சொல்ற நற்குணங்கள்ல ஒன்று அகிம்சை, உயிர்களை கொல்லாம இருக்கு. அதனால வைஷ்ணவன் வந்து நம்ம தத்துவ ரீதியா யாரும் சாகிறது கிடையாது, போரானது தவிர்க்க முடியாது, இதை நம்ம புரிஞ்சுட்டாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நிச்சயமா நம்ம வந்து பல பேர், அதுவும் குறிப்பா கூட்டா ஒட்டு மொத்தமா ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு லட்சக்கணக்கான ஒரு செத்து போறாங்க அப்படின்னா நிச்சயமா அது நமக்கு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். ஆனா அதே சமயத்தை அதை தத்துவபூர்வமாகவும் நம்ம புரிஞ்சுக்கணும். தத்துவபூர்வமா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க செஞ்ச கர்ம பலனை அனுபவிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன் அவங்க அனுபவிக்கணும், அவங்க அனுபவிக்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்துல நம்ம வந்து முடிவு பண்றோம், நம்ம தான் இந்த பிரகிருத்தியில நிலை பெறோம். புருஷ பிரகிருதி ஸ்தோகி, பிரகிருதி ஸ்திதா நிலை பெற்று இருக்கிறது. பிரகிருத்தியில புருஷன், புருஷ உயிர்வாடு ஜீவன் இந்த பிரகிருத்தியை சார்ந்தவன் கிடையாது. ஜீவன் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன், ஜீவனுக்கும் பிரகிருதிக்கும் தொடர்பு கிடையாது. ஜீவன் ஆன்மீக சக்தி, பகவானோட அம்சம், அவன் இந்த ஜட உலகத்தோட தொடர்பு இல்லாதவன். ஆனா அவன் எப்ப இந்த பிரகிருத்தியில நிலை பெறானோ அப்ப அவனுக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு பல்வேறு விதமான குணங்கள் வருது. இந்த குணங்கள் முக்குணங்கள், கிருஷ்ணர் பின்னாடி விளக்குவ, இந்த முக்குணங்களுடைய கலவையினால எத்தனையோ செயல்கள் உருவெடுக்கு. மூன்று நிறத்தை கலந்தோம் அப்படின்னா எத்தனையோ நிறங்கள் உற்பத்தி ஆகுது. அது மாதிரி இந்த முக்குணங்களை கலக்கும் போது எத்தனையோ செயல்கள் உற்பத்தி ஆகுது, எத்தனையோ உயிரினங்கள் உற்பத்தி ஆகுது, எத்தனையோ அந்த ஒவ்வொரு உடலுக்கும் தகுந்த மாதிரி அவன் ஒவ்வொரு செயல்களை செய்யறான். அப்படி செயல்களை செய்யும் போது அந்த செயல்கள் மூலமா ஒருத்தன் கர்ம வினைகளை உற்பத்தி பண்றான். அந்த கர்ம வினைகள் மூலமா ஒருத்தன் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறான். அதனாலதான் கிருஷ்ணன் இங்க சொல்ற ஒருத்தன் சதசத் யோனி ஜென்மசு, எதுக்காக? ஏன்னா குணசங்கசிய, அந்த குணங்களுடைய காரணத்தினால அவர் சொல்ற புங்கே வந்து அனுபவிக்கிறான். புங்கே அப்படின்னா கொஞ்சம் மகிழ்ச்சியோட அனுபவிக்கிற, மகிழ்ச்சியோட துன்பத்தோட எப்படியோ ஒரு இடத்த அனுபவிக்கிறான். பிரகிருதி ஜான்குணம், அந்த பிரகிருத்தியோட இருக்கக்கூடிய தொடர்புனால பல வித்தியாசங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் அந்த அளவுக்கு மாறி இருக்கு. இந்த ஞானம்லாம் இல்லாததுனால பல விதமான பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே போகுது. உண்மையில இந்த ஜட உலகத்துல என்றுமே பிரச்சனை இருக்கும், ஆனா சில நேரங்கள்ல பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பிரச்சனைகள் வேறு விதத்துல இருக்கும். இந்த இந்த மாதிரி இந்த போர் மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து யாரும் பெண்களோ குழந்தைகளோ வந்து சாக மாட்டாங்க, அப்பாவி மக்களை வந்து தாக்க மாட்டாங்க. அப்பாவி அப்படின்னா அந்த போர்ல நேரடியா தொடர்புல இல்லாதவங்க, அப்பாவி அப்படின்னா அப்பாவி கிடையாது, அவங்க எல்லாருமே பாவிகள் தான் இந்த உலகத்துல இருக்கவங்க. ஆனா யார் அந்த போர்ல நேரடியா ஈடுபடலையோ அவங்க வந்து தாக்கப்பட மாட்டாரு வேத கலாச்சாரத்துல. இன்னைக்கு அதெல்லாம் மாறி இருக்கு. இன்னைக்கு எப்ப ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கானோ அப்பதான் மேல வந்து குண்டு போடுறது பாப்பாங்க. நிறைய தாக்குதல்கள் பார்த்தோம்னா ராத்திரி நேரத்துல தான் நடக்குது. ஏன்னா கலியுகத்தினுடைய பிரபாவம் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் புலனின்பத்துல அதிகமா போயிட்டே இருக்காங்க. நம்ம வந்து இத்தகைய குறுகிய வட்டத்துல நம்மளை எந்த அளவுக்கு அடையாளம் கண்டுகொள்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனை அதிகமா இருக்கும். நம்ம வந்து நம்மளை சின்ன வட்டாரத்துல அடையாளம் காணக்கூடாது. நான் வந்து தமிழன், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு இந்து, இது எல்லாமே உடல் சார்ந்த அடையாளங்கள். நான் இந்த ஜாதிக்காரன், ஜாதி பிரச்சனை எத்தனை இடத்துல தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இடங்கள்ல அந்த ரெண்டு ஜாதியினருக்கு நடுவுல குத்து வெட்டு, அடி தடி, ரகல அருவாள் வெட்டு, நிறைய பேர் நிறைய நேரங்களில் செத்துருக்காங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் நம்ம சொல்றோம், ஒட்டு மொத்தமா மிருகங்களை கொல்றாங்க இந்த காலத்துல கலியுகத்துல. கலியுகத்தினுடைய பிரபாவம், மக்களுடைய சுபாவம் ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு, மக்களுடைய குணங்கள் எல்லாமே தான் நான் எந்த அளவுக்கு அனுபவிக்கணுங்கிறதுலதான் ஒருத்தன் வந்து ஆர்வமா இருக்கான ஒழிய மத்தவங்களை பத்தி ஒருத்தன் என்னைக்கு எவனுமே கவலைப்படுறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய தொலை தொடர்பு சாதனங்கள், ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்கலாம், சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்க முடியும், பெரிய பிரச்சனைய அப்படியே அமுக்கிடவும் முடியும். இது மாதிரி எப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும், ஆனா அதை வந்து அப்படியே அமுக்கிடுவாங்க, வெளியில எவனுக்குமே தெரியாது, அத வந்து யாரும் மனசுல போட்டு குழப்பிக்கவே மாட்டான், விட்டுருவான். ஆனா ஒரு சின்ன பிரச்சனையை புஃபு புஃபுன்னு ஊதி பெருசாக்கிடுவான், அதை வந்து எல்லாரும் மனசுல போட்டு குழப்பிண்டே இருப்பான், ஐயோ அப்படி நடந்து போச்சு, ஐயோ அப்படி நடந்து போச்சு. இப்ப வந்து நான் சொன்னேன், பம்பையில வந்து வெடிகுண்டு வெடிச்சு 18 பேர் செத்து போனான், இதுவே காஷ்மீர்ல ஒரு வெடிகுண்டு வெடிச்சு 18 பேர் செத்து போனான், அது அப்பப்ப நடக்கிற ஒண்ணு. அதை வந்து மீடியால போட்டு பப்ளிசிட்டி பண்றது கிடையாது, அதனால என்ன நினைக்கிறான் ஒருத்தன், அதை வந்து ஓகே காஷ்மீர்ல குண்டு வெடிச்சு 18 பேர் செத்து போயிட்டான் அவ்வளவுதான் விட்டுருவான். ஆனா பாம்பேல குண்டு வெடிச்சு 18 பேர் செத்து போயிட்டான், உடனே அதுக்கு ஒரு நியூஸ், அதுக்கு ஒரு கவரேஜ், அதை உட்காந்து 4 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பான், அதுக்கு நியூஸ் பேப்பர்ல படிப்பான், அதை டிவியில படிப்பான், அதை இன்டர்நெட்ல படிப்பான், எங்கெல்லாம் படிக்க முடியும் எல்லா இடத்துலயும் படிப்பான், அதை பத்தி நினைச்சுட்டே இருப்பான், அதை பத்தி அடுத்தவன் பேசுவான், அவனுக்கு டென்ஷன் எகிரிண்டே இருக்கும். தேவையில்லாம ஒருத்தன் வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறான், ஒருத்தன் எந்த அளவுக்கு தன்னை இந்த பௌதிக உடலோட அடையாளப்படுத்திக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் வந்து துன்பத்தை உணர முடியும். யார் ஒருத்தன் கிருஷ்ண பக்தனோ அவன் பக்குவமான ஞானத்தோட செயல்படுறான். சரி, வருத்தப்படுறோம், வருத்தப்படுறது இருக்கும், நியாயம்தான், நிச்சயம். ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜ் பாக்குறோம், போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து வருத்தப்படுறார், இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள், 64 கோடி பேர் இறந்தாங்க மகாபாரத யுத்தத்துல, 1 லட்சம் 2 லட்சம் இல்ல 64 கோடி பேர், அவ்வளவு பேர் இறந்தனே. யுதிஷ்டிர மகாராஜ் இயற்கையாவே அவருக்கு வருத்தப்படுறாரு, வருத்தப்படுறார் அப்படிங்கறனால அதுக்காக அவர் தர்மத்தை விட்டு விலகிறாருங்கிறது அர்த்தம் கிடையாது. வருத்தப்படுறது வேற, தர்மத்தை கடைபிடிக்கிறது வேற. அதுதான் அங்க வந்து யுதிஷ்டிர மகாராஜ் செஞ்சார். யுதிஷ்டிர மகாராஜ் ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் அவருடைய தர்மம், அவர் அதை நிலைநாட்டணும், அவருடைய தர்மத்தை அவர் கடைபிடிச்சார். அதே மாதிரிதான் நம்மளும் வருத்தப்படலாம், பாம்பேல 18 பேர் இறந்து போயிட்டாங்க ஐயோ பாவம், காஷ்மீர்ல இறந்து போயிட்டாங்க ஐயோ பாவம், இலங்கையில லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க ஐயோ பாவம், இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு போனப்ப கோடிக்கணக்கான, பல லட்சம் கிட்டத்தட்ட கோடின்னு சொல்றாங்க, 1 கோடி பேக்கல்ட்டுன்னு சொல்றாங்க, தெரியல சரியா, அவ்வளவு பேர் இறந்து போனாங்க, வருத்தப்படுறோம். ஆனா அது வந்து வருத்தப்படுறோம் அப்படிங்கறனால நம்மளுடைய தர்மத்தை கைவிடுறதும் கிடையாது. அது வந்து ராம்ஜித் மலானியை போல நம்பிக்கை இல்லாத நபர்களுடைய வருத்தம் வந்தது, அவருக்கு வருத்தப்பட்ட உடனே கடவுள் மேல நம்பிக்கை அவருக்கு போயிடுச்சு. அது மாதிரி கிடையாது கிருஷ்ண பக்தர், அவங்க வந்து என்னைக்கும் கடவுள் மேல இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது சும்மா குருட்டுத்தனமா கிடையாது, தத்துவபூர்வமா இருக்கு. ஏன் ஒருத்தனுக்கு நல்லது நடக்கு, ஏன் ஒருத்தனுக்கு கெட்டது நடக்குது, இதை வந்து ஒருத்தன் புரிஞ்சு செயல்படுறான். அப்படி புரிஞ்சு செயல்படுறதுனாலதான் அவன் வந்து பக்குவமா ஒரு கிருஷ்ண பக்தன் முன்னேற்றம் அடைய முடியும். சில நேரங்கள்ல பார்த்தோம்னா சில பிரச்சனைகள் கிருஷ்ணரே நேரடியா நின்று செயல்படுத்தலாம், அந்த பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனைக்கும் பல வித்தியாசம் இருக்கு. சில நேரங்கள்ல உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கிருஷ்ணர் தன்னுடைய சொந்த குடும்பத்தினர்களையே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகிற மாதிரி ஏற்பாடு பண்ணார். சொந்த குடும்பத்தினர் கொஞ்ச நஞ்சம் இல்ல, அதுவும் கோடிக்கு மேல. கிருஷ்ணருக்கு 16108 மனைவியர், 16108 மனைவியர், ஒவ்வொரு மனைவிக்கும் 10 குழந்தைகள், 10 ஆண் குழந்தை, 1 பெண் குழந்தை. ஆண் குழந்தைகள் மட்டும் அப்ப எவ்வளவு ஆயிடுச்சு, எவ்வளவு, ஒவ்வொருத்தருக்கும் 10 குழந்தை, 1,61,080 ஆண் குழந்தைங்க, அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் 10 குழந்தைங்க. அப்ப இதெல்லாம் சேர்த்து அவங்களுடைய பெண்ணு குடும்பம் குழந்தை கட்டினது எல்லாம் சேர்த்தா ஒரு பெரிய குடும்பம், கோடி பேருக்கு மேல. அவங்க எல்லாத்தையும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்தாங்க, கிருஷ்ணரோட சொந்த குடும்பம். ஏன் கிருஷ்ணர் அப்படி பண்ணாரு, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அங்க வந்து பிரகிருதி ஜான் குணா வேலை செய்யாதாங்க, கிருஷ்ணருடைய தனிப்பட்ட கட்டுப்பாட்டுல இருக்கிற இடத்துல பிரகிருதி வேலை செய்யாது. ஆனா அதுலயும் கிருஷ்ணர் என்ன நமக்கு சொல்லி தராருன்னா, இந்த உலகம் நிரந்தரம் இல்லாது, யார் வேணாலும் எப்ப வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், அதுல இருந்து அவர் நமக்கு சொல்லித்தர சொல்லித்தரக்கூடிய பாடம், சொந்த குடும்பத்துல கிருஷ்ணரோட குடும்பத்தின அவங்களே சண்டை போட்டுட்டு செத்து போறான். நம்ம பார்க்கலாம், இது வந்து இதே விஷயத்த வந்து, அதாவது கிருஷ்ணருடைய தனிப்பட்ட ஏற்பாட்டின் கீழே சில நேரங்கள்ல அவங்க எல்லாருமே கிருஷ்ணருடைய பக்தர்கள், அவங்களுக்குள்ளாரையும் பிரச்சனை இருந்து சண்டை போட்டாங்க செத்து போனாங்க, அது கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. பொதுவா கிருஷ்ண பக்தர்கள் அது மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது, அந்த மாதிரி நிலைமை வராது. ஆனா சில நேரங்கள்ல கிருஷ்ணர் அதையும் செய்யலாம், பொதுவா அப்படி கிடையாது. பொதுவா சமுதாயத்துல இருக்கக்கூடிய இந்த கர்ம வினைகள்னால வரக்கூடிய பிரச்சனை, சரி ஒருத்தர் உடனே அடி கர்ம வினைனால வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு வந்து ஒருத்தர் கிருஷ்ண பக்தியில வரணும். அதுதான் சில நேரங்களில் மக்கள் கேட்கறது உண்டு, சரி இப்ப வந்து ஒருத்தன் சாகுறான் அப்படின்னா அவன் ஏற்கனவே செஞ்ச கர்மம் தான், அதனால நான் அவனை கொல்றதுல எனக்கு எந்த தப்பும் கிடையாது, ஏன்னா நான் கொல்றேன் ஏன்னா அது அவனோட கர்மா, அவனோட கர்ம பூர்த்தி ஆகிறதுக்கு நான் வந்து உதவி பண்றேன்னு சொல்லலாம். ஒரு சிலர் குறிப்பா அந்த மாமிசம் சாப்பிடறவன் அப்படிதான் சொல்லுவான். நீ சொல்ற இல்ல, ஒரு சிலர் கேட்டான், ஒருத்தன் கேட்டான் என்கிட்ட கேட்டான், ஒருத்தர் ஏன்பா நீ சொல்ற நான் வந்து இப்போ ஒரு மிருகத்தை வெட்டுறேன்னா அந்த மிருகம் அடுத்த பிறவியில வந்து என்னை கொல்லும்னு சொல்ற, உண்மையில நான் இப்ப வெட்ட போறேன் இன்னைக்கு வெட்ட போறேன் இந்த ஆடு, இந்த ஆடு என்ன போன பிறவில கொன்னுச்சு அதனால நான் இப்ப அதை ரிப்பீட் பண்றேன் அவ்வளவுதான், இதனால எனக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது அர்த்தம், நம்ம மறுபடி வெட்டினோம்னா மறுபடி நமக்கு பாவ விளைவுகள் வந்துட்டே இருக்கும். இந்த பாவ விளைவுகளுடைய சுழற்சியை ஒரு எப்போ ஒருத்தனுக்கு அறிவு வருதோ ஞானம் வருதோ அப்ப அவன் அந்த பாவ விளைவுகளோட சுழற்சியை வந்து நிறுத்த முடியும், அதுக்கு வந்து ஒரு பிரேக் போட முடியும், அதை நிறுத்திட்டு அவன் வந்து கிருஷ்ண பக்தியை நோக்கி வர முடியும். அதனால மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒண்ணு, அது கிருஷ்ண பக்தி, வேற எதுவுமே தீர்வா அமைய முடியாது. பல நேரங்கள்ல பார்த்தோம்னா இந்த மாதிரியான தவறான பிரச்சாரத்தின் மூலமா மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் எதிரி ஆயிடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கிறது கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நெருக்கமா பழக மாட்டாங்க, அப்ப என்ன ஆகும், ஒரு விரோதம் அதிகமாகும், இன்னும் அதிகமான அவன் வந்து கர்மத்தை அதிகமா சேர்த்துக்கிறான், அப்ப அது எல்லாமே ஒரு காலத்துல வந்து செயல் வடிவத்தை கொடுக்கும். நம்ம இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற ஒரே தளத்துல மட்டும்தான் நம்ம வந்து இணைக்க முடியும். அப்படி இணைக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும், நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான பற்றுதல்களுமே வந்து பௌதிகமானது, எல்லா விதமான அடையாளமுமே வந்து பௌதிகமானது, இதனால நான் வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. மக்களுக்கு கிருஷ்ண பக்தி ஒண்ணு இல்லாம இருக்கு, அதை நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தெளிவான உணர்வு ஒருத்தனுக்கு பிறக்கும். ஏன்னா எவ்வளவுதான் நம்ம வந்து சண்டையை நிறுத்தணும் பிரச்சனையை திருத்தணும்னு நினைச்சா முடியாது, பிரச்சனைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு பௌதிக பிரச்சனைக்கும் பௌதிகமான தீர்வு கிடையாது, ஆன்மீகத்துல மட்டும்தான் தீர்வு உண்டு. அந்த தளத்துல தான் ஒருத்தரை இணைக்க முடியும், அந்த தளத்துல மக்கள் வந்து வரும்போது தான் அவங்களை வந்து இணைக்க முடியும், இல்லைன்னா இணைக்க முடியாது. வேற எந்த ஒரு விதத்திலையும் இதுக்கான தீர்வு நம்மளால கொடுக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். பக்தர்கள் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், கர்மத்தின் அடிப்படையில நம்ம கஷ்டப்படுறோம், கஷ்டப்படும் போது நம்ம கிருஷ்ணகிட்ட பிரார்த்தனை பண்றோம், அப்ப கிருஷ்ணகிட்ட பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மம் மாறுமா, இல்ல நம்ம கர்மத்தின் அடிப்படையில தான் நம்ம துன்பப்படுவோமா, அது கிருஷ்ணரை பொறுத்து இருக்கு. கிருஷ்ணர் அவர் எப்படி செயல்படுவார்னு யாராலையும் யூகிக்க முடியாது, அவருக்கு அவர் ஒரு காரணம் வச்சிருப்பார், அவருடைய காரணத்தை நம்மளால சொல்ல முடியாது, இப்படிதான் நம்ம வந்து ரூல் கொடுக்க முடியாது கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணா நான் பிரார்த்தனை பண்ணேன் நீ நிறைவேற்றணும், கிருஷ்ணரை யாரும் வந்து கட்டளை போட முடியாது. கிருஷ்ணா நான் கஷ்டப்படுறேன் நான் பிரார்த்தனை பண்றேன் நீ அதை தீர்க்கணும், கிருஷ்ணர்கிட்ட யாரும் கட்டளை போட முடியாதுப்பா. அவர் செய்வார், செய்யாமல் இருக்கலாம். நீ கட்டளை போடுற அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் செய்ய மாட்டார். நீ எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனா ஒரு சில நேரங்கள் அவன் வந்து அவனுடைய கிருஷ்ண பக்திக்கு இது தடங்களா இருக்கும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் வந்து உன் பிரச்சனையை விளக்கலாம். இல்ல இவன் கஷ்டப்பட்டாதான் இவன் கிருஷ்ண பக்தியில இருப்பான்னு நினைச்சாருன்னா அவன் கஷ்டத்தை கண்டினியூ பண்ணுவார் கிருஷ்ணர். அதுவும் பண்ணுவார் கிருஷ்ணர். அவருக்கு தேவை ஒரு ஜீவன் தன்னை நோக்கி வரணும் அப்படிங்கிறது தான். இப்ப அடிக்கடி கொடுக்கக்கூடிய உதாரணம் தான், ஒரு அம்மா இருக்கு, அம்மா அம்மா குழந்தைய நல்லா பாத்துக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து அம்மா அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேக்குது. வெளியில சோடு மழை பெஞ்சுட்டு இருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அம்மாவுக்கு தெரியும், ஆனா குழந்தை அடம் பிடிக்கும், அம்மா வாங்கி தர மாட்டாங்க. சில நேரத்துல ரொம்ப அடம் பிடிச்சா ஒரு அடி கூட போடுவாங்க, ஆனா வாங்கி தர மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க அம்மா. அதுவே வேற யாராவது சும்மா வேற யாராவது இருந்தா ஐயோ பாவம் குழந்தை அழுகுது வாங்கி தரலாம் அப்படி கொடுப்பாங்க. அப்படி கிருஷ்ணர் கொடுக்க மாட்டார். நம்ம நம்ம கஷ்டப்பட்டாதான் இவன் எங்கிட்ட இருப்பான்னு நினைச்சாருன்னா கஷ்டப்பட வைப்பார். அதனால எதுவா இருந்தாலும் கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைச்சிடணும். என்ன சொல்லப்படுதுன்னா பாகவதம் சொல்லுது, தத்தேனு கம்பா சுசமீக்ஷமானோ புஞ்சேன ஏவாத்ம கிருத்தம் விபாகம் ஹிருத்வாக் வபுர்பி விததான் நமஸ்தே ஜீவேத்தையோ முக்த பிரதேச தயாபா. யாரொருத்தன் தன் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா துன்பத்தையும் தன்னுடைய கர்மத்தினால வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதே சமயத்துல கிருஷ்ணர் கருணையோட அந்த கர்மத்தை குறைச்சு கொடுத்துருக்கார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறானோ அத்தகைய பக்தன் அதை புரிஞ்சுட்டு எவன் ஒருத்தன் தன்னுடைய மனதினாலையும் வார்த்தையினாலையும் செயல்னாலையும் கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறானோ அந்த பக்தன் அவனுக்கு வந்து முக்தி அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கான். முக்தி அப்படிங்கிறது அவனுடைய வாசல்ல காத்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து உத்தரவாதம் அளிக்கப்படுது முக்தி. அதனால நிச்சயமா அவங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட போக முடியும். ஐயோ நான் கஷ்டப்படுறேனே, ஐயோ கிருஷ்ணா 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 கிருஷ்ணர்கிட்ட இவ்வளவு நாள் கேட்டேன், ஒரு வருஷம் கேட்டேன் கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணர் எனக்கு கஷ்டத்தையே போக்கல, சரி நான் போய் வேற யார்ட்டையா போறேன் அப்படின்னு போனானா அவனுக்கு அங்க பக்தியே கிடையாது, அங்க உண்மையே கிடையாது. உண்மையான பக்தி அப்படிங்கறது வந்து எதையும் எதிர்பார்க்காது. அவன் எதிர்பார்த்து செஞ்சானா அவன் பக்தனே கிடையாது, பக்தியே அவன் பண்ணலையே, அப்புறம் எப்படி அதை எடுத்துக்க முடியும்? கிருஷ்ணருக்கு தெரியும் ஒருத்தனுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கூடாது. கிருஷ்ணர் தான் குஷேலனை ஏழையா வச்சார், அதே கிருஷ்ணர் தான் அவனை பணக்காரனாவும் வச்சார். ஒரே கிருஷ்ணர் தான் பாண்டவர்களுக்கு எத்தனையோ துன்பத்தை கொடுத்தார், அதே கிருஷ்ணர் தான் பாண்டவர்களை மகாபாரத போர்ல ஜெயிக்க வச்சு உலகம் மொத்தத்தையும் ஆட்சி பண்ண வச்சார். எல்லாமே ஒரு பக்தனுடைய பக்திக்கு உதவக்கூடிய விஷயங்கள், அததான் கிருஷ்ணர் செய்வார். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும். கிருஷ்ணா நீ உன்னோட சேவையில என்னை வந்து ஈடுபடுத்து, அதுதான் நம்மளுடைய பிரார்த்தனையா இருக்கணும். என்னை வந்து ஒரு கருவியான உபயோகப்படுத்துன்னு கேட்கணும். அவர் கேக்குறார், இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாவிகள் அப்படின்னு சொல்றீங்க, சரி ஓகே. இந்த உலகத்துல சில நேரங்கள்ல ஆச்சாரியர்கள் வராங்க, மிகப்பெரிய ஆச்சாரியர்கள், ராமானுஜாச்சாரியர், பிரபுபாத், இத்தகைய ஆச்சாரியர்கள், இவங்க பாவிகளா? நிச்சயமா கிடையாது. அவங்க பாவிகள் நினைச்சோம்னா நம்ம மகா பாவிகள். பாகவதம் சொல்லுது, பாகவதம் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்படுது என்னன்னா, பகவான் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அவர் இந்த ஜட உலக குணங்களுக்கு உட்பட்டவர் கிடையாது, ஜட உலக கர்மத்திற்கு உட்பட்டவர் கிடையாது. இது தெளிவு எல்லாருக்கும் புரிஞ்சது. அதை தொடர்ந்து அதே வார்த்தையில சொல்லப்படு என்னன்னா, அதே மாதிரிதான் அவருடைய பக்தர்களும் தூய பக்தர்களும் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் கர்மத்துக்கு உட்பட்டவர்கள் கிடையாது, வரக்கூடிய ஆச்சாரியர்கள் மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல ஒருத்தன் வந்து கிருஷ்ண பக்திய பயிற்சி பண்ணி கிருஷ்ண பக்தியில உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கும் கர்மா கிடையாது. அவன் ஆன்மீகலோ, அதாவது ஒரு பக்தன் ஆன்மீகலோகத்துல இருந்து கீழிறங்கி வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆச்சாரியர்களா இருந்தா மட்டும் கர்மா கிடையாதுங்கிறது கிடையாது. இந்த உலகத்திலேயே இருந்து சாதன பக்தியை பயிற்சி பண்ணி பக்தியினுடைய உயர்ந்த நிலைக்கு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு கர்மா கிடையாது, பாவம் கிடையாது. கிருஷ்ணர் சொல்றா தெளிவா, சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜ அகம் தாம் சர்வ பாப்பேபிய மோக்ஷயிஷாயமாசுசன். அவர் சொல்றா தெளிவா, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என் ஒருவனிடம் மட்டும் சரணடைவாயாக. எப்ப அந்த பூரணமான சரணாகதி இருக்கோ அப்ப சர்வ பாப்பேபியோ, எந்த எல்லா பாவமும் அவனை விட்டு போயிடுது. அவங்களுக்கும் பாவம் உண்டு, பாவ புண்ணியங்கள் உண்டு. தேவர்களும் பாவ புண்ணியங்களுக்கு உட்பட்டவர்கள் தான் நிச்சயமா, எந்த அளவுக்கு அவங்க பக்தியில இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து. நிச்சயமா தேவர்களுக்கும் பாவ புண்ணியங்கள் உண்டு, எல்லாருக்கும் பாவ புண்ணியங்கள் உண்டு. எல்லாமே எல்லாமே கர்மாவின் அடிப்படையில தான் செயல்பட்டு இருக்கு. எல்லாமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே, யாரு தூய பக்தர்களோ அவங்கள தவிர, தூய்மையான கிருஷ்ண பக்தர்களை தவிர மற்றவங்க எல்லா ஜீவன்களுமே கர்ம பந்தத்தின் அடிப்படையில தான் செயல்பட்டு. தூய கிருஷ்ண பக்தர்களை விட்டுட்டு கிருஷ்ண பக்தியினுடைய பாதையில இருக்கக்கூடிய நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கிருஷ்ணாட்ட சரண அடைஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு கர்மா செயல்படும், அந்த அளவு அதுக்கு தகுந்த மாதிரி கர்மாவினுடைய பாதிப்பு குறையும். கிருஷ்ணரை தான் சொல்ற கீதையில நாலாவது அத்தியாயத்துல, யார் தாமாம் பிரபத்தியே தாம் சுத்தேவ பஜாமியம், யார் என்கிட்ட எந்த அளவுக்கு சரணடைகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்குறேன். கிருஷ்ணர் சொல்றாரு எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என் ஒருத்தனிடம் மட்டும் நீ சரணடை, பூர்ணமா சரணடை சர்வ பாப்பேபியோ, நீ பூர்ணமா சரணடையிலையா அதுக்கு தகுந்த மாதிரி பாவம் விலகும். ஸ்ரீல பிரபுபாத், நிச்சயமா ஸ்ரீல பிரபுபாத் பாவம் கிடையாது, அது நான் முதலே சொல்லிட்டேன். ஸ்ரீல பிரபுபாத் பாவம் உண்டு நினைச்சோம்னா நம்ம மகா பாவிகள். ஸ்ரீல பிரபுபாத் பாவம் கிடையாது, ஆனா அவர் வந்து நமக்கு காட்டுறதுக்காக ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து சமையலறையில காய்கறி நறுக்கின்றிருந்தார். காய்கறி நறுக்கின்ற இருக்கும்போது அவர் கையில வந்து கத்திப்பட்டு வெட்டிடுச்சு. பிரபுபாத் தூக்குனார் காய்கறி, ஏய் உனக்கு என்ன தெரியுது என்ன தெரியுது என்ன உனக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த ஒவ்வொருத்தர். அப்புறம் பிரபுபாத் சொன்னார், நான் செஞ்ச கர்மா பிரகாரம் இப்ப என் தலை போயிருக்கணும், கிருஷ்ணர் கருணையோட ஒரு சின்ன வெட்டுக்காயத்தோட விட்டுருக்காரு அப்படின்னார். உண்மையில பிரபுபாத் பாவம் கிடையாது, அந்த வெட்டுக்காயம் கூட அவருக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது, அவர் பாவமே கிடையாது. இருந்தா தானே வர்றதுக்கு விளைவு, வர்றதுக்கு எல்லா விளைவுகளும் ஏற்கனவே அவருக்கு கிடையவே கிடையாது. ஆனா பிரபுபாத் நமக்கு எடுத்து சொல்றார், யாரு பக்தியினுடைய பாதையில இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரிதான். நமக்கு வந்து சின்ன கூட சொல்லலாம், தமிழ்ல ஒரு பழம், தலைக்கு வந்து தலைப்பாயோட போயிச்சுமாங்க. அது மாதிரி கிருஷ்ண பக்தியில நம்ம இருந்தோம்னா நமக்கு வரக்கூடிய விளைவுகள் எந்த அளவுக்கு நம்ம சரணடைஞ்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைவா வரலாம் பாவங்கள், நம்மளுடைய துன்பங்கள். சில நேரங்களில் கிருஷ்ணருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே துன்பங்கள் அவருடைய விருப்பத்தின் பேரில் வரலாம், அது நம்மளை பக்தியில இன்னும் நெருக்கமாக்குறதுக்காக. கிருஷ்ணர் பாகவதத்தில் சொல்ற, எப்போ வந்து எஸ்யாகம் அனுகிரகணாமி கரிஷ்ய ததனம்சனாய் கிருஷ்ண சொல்ற, எப்ப நான் ஒருத்த மேல அனுகிரகம் காட்டணும் நினைக்கிறேனோ அப்ப அவங்க அவங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் பறிச்சுப்பேன். அப்ப ஏன்னா அப்படி எல்லாத்தையும் பறிக்கும் போது அவன் என்ன மட்டுமே சார்ந்தவனும் ஆவான், அதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் பறிச்சுப்பேங்கிற சொந்தம் பந்தம் உறவினர் எல்லாத்தையும் நான் புடுங்கிப்பேன். அப்ப அவன் என்ன மட்டுமே சார்ந்தவன் ஆவாங்கிற யோசனும் நிறைய பேர் அடுத்த வாரம் கோயிலுக்கு வர மாட்டேங்க. ஆனா அப்படி இருக்காதிங்க, மித்தத்தையும் புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணர் நிச்சயமா நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், கருத்து என்னன்னா நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். கிருஷ்ணரை தான் சொன்னேன், நம்ம நம்ம மேல அதிக பாசம் மிக்க அம்மா மாதிரி. அம்மா தெரியுது இந்த நேரத்துல இவனுக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கலாம் அப்படின்னு அம்மா நினைச்சாங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க, குழந்தை கேக்காட்டி கூட. இல்ல இந்த நேரத்துல இவனுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அம்மா ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டாங்க. ஐஸ்கிரீம் வேற யாராவது அவன் கையில கொடுத்திருந்தா கூட பிடிங்கிப்பாங்க. அது மாதிரிதான் கிருஷ்ணர், நமக்கு என்ன தேவையோ அத அவர் கொடுப்பார், நம்ம என்ன கேட்கிறோமோ அத கொடுக்க மாட்டார், அது எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். வேற ஏதாவது கேள்விகள்? பொசிஷன் ஆஃப் திருத்ராஷ்டிரம், டிவோட்டி ஆர் ஞானி. திருத்ராஷ்டருடைய நிலை என்ன? அவர் ஒரு பக்தரா, ஒரு ஞானியா? திருத்ராஷ்டர் அவர் நிச்சயமா பக்தர் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு பக்தரா இருந்திருந்தார் அப்படின்னா ஒரு கிருஷ்ண பக்தர்களுக்கு எதிரான பல்வேறு திட்டங்களை தீட்டி இருக்க மாட்டார், அல்லது அந்த திட்டத்துக்கு வந்து துணை போயிருக்க மாட்டார். திருத்ராஷ்டர் தன்னுடைய மகன்களுடைய மோசமான திட்டம் எல்லா திட்டத்துக்கும் துணை போனார். அந்த திட்டத்துக்கு துணை போனதுனால அவரும் அதுக்கான விஷயத்துல பங்கெடுத்துக்கிட்டாகணும். ஆனா திருத்ராஷ்டர் அதன் பிறகு அவர் வந்து விதுரருடைய அறிவுரையின்படி அவர் வந்து ஆன்மீக செயல்களை எடுத்துட்டு காட்டுக்கு போய் அவர் யோக பயிற்சியை மேற்கொண்டு பக்குவம் அடைஞ்சு தன்னுடைய உடலை தானே எரிச்சுண்டு அவர் வந்து முக்தி அடைஞ்சார். ஸ்ரீமத் பாகவதம் அதை விளக்கு. அவர் முக்தி அடைஞ்சார் அப்படின்னா அது அவர் காட்டுக்கு போறது வரைக்கும் அவருடைய நிலை, அவர் வந்து கர்ம காண்டத்துல இருந்தார். அதாவது ஒரு ஒரு கிரகஸ்தனாக, ஒரு சத்திரியனாக அவர் என்னெல்லாம் கடமைகளை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருந்தார் கர்ம காண்டத்துல. ஆனா அதன் பிறகு விதுரர் அப்படிங்கிற ஒரு தூய பக்தருடைய கருணை அவருக்கு கிடைச்சதுனால அவர் ஒரு ஞானியாக அல்லது ஒரு யோகியாக உயர்வு பெற முடிஞ்சது. ஸ்ரீ பிரபுபாத் அது பற்றி சொல்லும்போது சொல்றார், விதுரர் திருத்ராஷ்டர் ஒரு பக்தர் ஆக்கி இருக்கலாம், ஏன்னா இவர் ஒரு பக்தர், அவருக்கு பக்தியை சொல்லிக் கொடுத்து பக்தர் ஆக்கி இருக்கலாம். ஆனா விதுரர் வந்து அவருக்கு பக்தியை சொல்லிக் கொடுத்து பக்தர் ஆக்காம அவருக்கு வந்து யோக வழிமுறையை சொல்லி கொடுத்து பிரம்மஜோதியில கலக்கக்கூடிய ஒரு முக்தியை அவருக்கு வாங்கி கொடுத்தார். ஏன் அப்படின்னா திருத்ராஷ்டர் பக்தர்களுக்கு இழைச்சிருக்கக்கூடிய அபராதம் அந்த அளவுக்கு, அவ்வளவு அபராதம் பண்ணியிருக்கார் பக்தர்களுக்கு, அதனால அவருக்கு வந்து பக்தி அவ்வளவு எளிமையா வராது. சரி, இவருக்கு வந்து யோக வழிமுறை போதும்னு சொல்லி யோக வழிமுறை சொல்லி கொடுத்தார். சோ திருத்ராஷ்டருடைய நிலை, அவர் ஒரு யோகி, ஒரு ஞானி சொல்லலாம். யோக வழிமுறை தான் அவர் அதிகமா பயிற்சி பண்ண, ஞானிங்கிறத விட ஒரு யோக வழிமுறை அவர் வந்து பயிற்சி பண்ணி பக்குவத்தை அடைஞ்சார். உண்மையான ஞானி அப்படிங்கிறவன் பக்தி இருந்தாதான் ஆக முடியும். உண்மையான யோகி அப்படிங்கிறவனும் பக்தி இருந்தாதான் ஆக முடியும். ஆனா இந்த நிலையில வந்து திருத்ராஷ்டர் அவர் தூய்மையான கிருஷ்ண பக்தர் கிடையாது, நிச்சயமா கிடையாது. அவருக்கு பக்தி யோகத்தையும் அவர் சொல்லித்தரவும் இல்லை விதுரர், ஏன்னா அவரால் அதை எடுத்துக்க முடியாது, அதுக்கான பக்குவம் அவர்கிட்ட இல்ல. ஆஹா, முக்தியில பல நிலைகள் இருக்கு. முக்தியில பிரம்ம ஜோதியோட கலக்கக்கூடிய ஒரு முக்தி இருக்கு, அது வந்து முக்தியிலுடைய கீழ்நிலை. இந்த ஜட உலகத்தை விட்டு விடுபட்டு இருப்பாங்க, ஆனா பகவானோட லோகத்துல பகவானோட ஆனந்தமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க கிடையாது. சோ அந்த நிலையை தான் அவர் வந்து அடைஞ்சார், சாயுஜ்ய முக்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னும் நான்கு வகையான முக்திகள் இருக்கு. பகவானோட லோகத்துல அவரோட கூட இருக்கிறது, அவரை போல உடல இருக்கிறது, அவரு பக்கத்துல இருக்கிறது. சோ அந்த மாதிரி ஐந்து வகையான முக்தி இருக்கு. அதுல ஆரம்ப நிலை இது சாயுஜ்யம். இந்த சாயுஜ்யம் வந்து பக்தர்கள் ஏற்றுக்கொள்றது கிடையாது, அது வந்து இந்த மாதிரி பக்தர்களுக்கு விரோதமா இருக்கக்கூடியவங்க, அதே சமயத்துல ஏதோ ஒரு சில செயல்களை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு இந்த சாயுஜ்ய முக்தி கொடுக்கப்படும். கிருஷ்ணர் சிசுபாலனுக்கு கூட கொடுத்தார். கிருஷ்ணர் யாரெல்லாம் கொள்றாரோ அந்த எல்லாருக்கும் வந்து அந்த முக்தி கொடுக்கப்படும். ஆனா அவங்க வந்து கிருஷ்ணரோட நெருக்கமா பழகறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாது. நெருக்கமாவோ தூரமாவோ எந்த வீட்லயும் அவங்க கிருஷ்ணர்கிட்ட நேரடியா தனிப்பட்ட நபர் கிருஷ்ணர்கிட்ட அவங்க பழக முடியாது. இந்த ஜட உலக வாழ்க்கையில இருந்து விடுபட்டு பிரம்ம ஜோதியில இருப்பாங்க, அவ்வளவுதான். அசைவம் சாப்பிடுறது தவறு அப்படிங்கிற பட்சத்துல பாலைவனத்திலயோ இல்ல வேற எங்கேயோ எந்த உணவும் கிடைக்காதப்ப அசைவம் சாப்பிடுறது தவறா? கூடிய மட்டும் ஒருத்தர் எந்த சூழ்நிலையிலுமே அசைவத்தை தொடக்கூடாது, மகாபாவம். அதை ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும். உலகத்துல எதுவுமே கிடைக்காத நிலைங்கிறது யாருக்கும் கிடையாது. அப்படியே கிடைக்கலனாலும் ஒரு நாள் பட்னி இருக்கிறனால எவனும் சாக போறதும் கிடையாது. நாலு நாள் பட்னி இருக்கிறனாலையும் ஒருத்தனும் சாக போறது கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவுதான் அவன் உடம்பு வந்து வீக்கா இருந்தா கூட ஒரு ஒரு வாரம் பட்னி இருந்தான்னா வேணா சாகலாம். அதுக்கு நடுவுல உங்களுக்கு கண்டிப்பா இந்த உலகத்துல சைவ உணவு கிடைக்கும். அந்த மாதிரியான மோசமான உலகம் இன்னும் வரல. சைவமே கிடைக்காத ஒரு உலகம் இன்னும் வரல. அப்படி ஒரு உலகத்துல நீங்க போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அந்த சூழ்நிலையில அது சரி சாப்பிடலாம். ஆனா அந்த சூழ்நிலை இருக்கா இல்ல நான் என்னோட நாக்குக்காக போறேனாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்பா எந்த எப்ப அந்த சூழ்நிலை வரும் எல்லாம் எப்ப அந்த சூழ்நிலை வரும் நான் வந்து மாமிசம் சாப்பிடலாம் அது கிடையாது. முட்டாள்தனம் நம்மளுடைய புலனின்பத்துக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்கியூஸ். எதுவுமே கிடைக்கல பிரபு, ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டேன். இன்னும் எதுவுமே கிடைக்கல, ஒருவேளை பட்டினி எடுக்க மாட்டியா? ஒருவேளை சாப்பாடு இல்லைங்கறனால விஷத்தை குடிப்பியா? யாராவது குடிப்பீங்களா? ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னு விஷம் குடிப்பீங்களா? ஆ அப்புறம் ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா மாமிசம் சாப்பிட்றதா? எதுவுமே கிடைக்கல பிரபு, மாமிசம் சாப்பிட்டேன். என்ன எத்தனை வேலைக்கு எதுவுமே கிடைக்கல, எத்தனை நாள் பட்டினி கிடந்த எதுவுமே கிடைக்காம பிரபு. மத்தியானம் ஃபுல்லா பசி பிரபு, மத்தியானம் மட்டும் தானே பசி. எதுவுமே இல்லனா மாமிசம் எங்க இருந்து வந்துச்சான்? ஆடு மாடு மட்டும் எங்க இருந்து வந்துச்சான்? அதுக்கு அது தாவரம் இல்லாம ஆடு மாடு மட்டும் எப்படி வந்ததா? பார்சல் கட்டி எடுத்துட்டு போறவன் ஏன் இத பார்சல் கட்டி எடுத்துட்டு போக முடியாத? அர்த்தமற்ற கேள், அர்த்தமற்ற விஷயம். சிலப்பிரபா சொல்லியிருக்காரு, எதுவுமே கிடைக்காத பட்சத்துல ஒருத்த மாமிசத்தை சாப்பிடலாம் அப்படின்னு. ஆனா அது வந்து அதனால ஓகே, ஒருவேளை எனக்கு எதுவுமே கிடைக்கல, மத்தியானம் எனக்கு எதுவுமே கிடைக்கல, மாமிசம் சாப்பிடலாம் அப்படி கிடையாது. அர்த்தம் எதுவுமே கிடைக்கல, நாள் கணக்குல உனக்கு எதுவுமே இல்ல, அந்த சூழ்நிலை வேற. இரண்டாம் உலக போர்ல ஒண்ணுமே கிடைக்காதப்ப நிறைய பேரு பண்ணி என்ன சாப்பிடுமோ அதை சாப்பிட்டு இருந்தாங்க மனுஷங்க. இரண்டாம் உலக போர்ல நடந்தது, உண்மையில நடந்தது. சோ அது மாதிரிதான் அதுவும், மாம்சம் சாப்பிடுறது. எதுவுமே கிடைக்காதப்ப எதையோ ஒன்ன சாப்பிடுறது. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை இருவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.